السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. நன்றிக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து பல வகுப்புகளிலே இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூலிலிருந்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாம் பல கொள்கைகளை பல நல்ல விஷயங்களை படித்து வருகிறோம். அதிலே சென்ற பாடத்திலே 100 குறிப்புகள் வரை படித்தோம். அந்த 100வது குறிப்பிலே ولا تذكر احدا من امهات المؤمنين الا بخير, இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களை பற்றி நீ பேசாதே நன்மையான முறையில் தவிர, அவர்களை பற்றி நீ பிரஸ்தாபிக்காதே அழகிய முறையில் தவிர. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அவர்களை பற்றி. சூரத்துல் அஹ்சாபுடைய 6வது வசனத்திலே அந்நபியு அவுலா பில் முஃமினீன் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாதுஹும். நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிக நெருக்கமானவர், அவருடைய மனைவிமார்கள் இவர்களுக்கு தாய்களாக இருக்கிறார்கள். அப்ப நபியின் மனைவியை நம்முடைய தாய்மார்களின் அந்த தரத்திலே தகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். அவர்கள் நம்மை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இல்மிலே ஈமானிலே தந்தையாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் அவர்களிடத்தில் காணப்படுகிற நன்மையான இறையச்சமிக்க விஷயங்களை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர, அவர்களுக்கு மத்தியில் நடந்த விஷயங்களை அல்லது அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த விஷயங்களை தவறான கண்ணோட்டத்திலே சிந்தித்து குறுகிய வட்டத்திலே சிந்தித்து அல்லது கோணல் பார்வையோடு சிந்தித்து விமர்சனம் செய்வது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அழகல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே பல பேச்சுகள் நடந்திருக்கின்றன. அதுபோன்று ஏனைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே இவற்றையெல்லாம் படிப்பினை கண்ணோட்டத்திலும் இறை நம்பிக்கையின் கண்ணோட்டத்தோடும் பார்க்க வேண்டும். அதற்கு மாறாக கோணலான சிந்தனையிலே எப்படி இன்று ஷியா என்ற வழிகட்ட கூட்டத்தார்கள் சிந்திக்கிறார்களோ அதுபோன்று நாம் சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்து 101வது குறிப்பிலே சொல்கிறார்கள் وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَتَعَاهَدُ الْفَرَائِضَ فِي جَمَاعَةٍ مَعَ السُّلْطَانِ وَغَيْرِهِ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ سُنَّةٍ إِنْ شَاءَ اللَّهُ وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَتَهَاوَلُ بِالْفَرَائِضِ فِي جَمَاعَةٍ وَإِنْ كَانَ مَعَ السُّلْطَانِ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ هَوَى. இது குறிப்பாக இன்றைய காலத்துடைய வாலிபர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது ஒருவர் ஜமாஅத்தோடு தொழுகைகளை பேணினால், ஜமாஅத்தோடு தொழுகைகளை பேணுகிறார், மன்னரோடு அல்லது மன்னரின் பிரதிநிதிகளோடு, முஸ்லிம் அரசாங்கமாக இருந்தால் மன்னர் அந்த மஸ்ஜிதிலே தொழ வைப்பார் அவருடைய மஸ்ஜிதிலே, அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட இமாம்கள் அந்த பள்ளியிலே தொழ வைப்பார்கள், அல்லது முஸ்லிம்களுடைய ஊர்களில் மன்னரின் மூலமாக நியமிக்கப்படுகிற இமாம்கள் தொழ வைப்பார்கள். அவர்கள் மன்னருடைய பிரதிநிதிகள், அரசருடைய பிரதிநிதிகள். அப்போது முஸ்லிம்களுடைய அந்த பொது ஜமாஅத்திலே அங்கு தொழ வைக்கிற இமாமோடு ஒருவர் பரவான தொழுகைகளை கடைபிடித்து தொழுவதை நீ பார்த்தால், பாருங்க பார்த்து என்ன சொல்லப்படுகிறது, கடைபிடித்து எந்த ஆகதுல் ஃபராயிதி ஜமாஅத்தில் கடைபிடித்து தொழுவதை நீங்கள் பார்த்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் அவர்தான் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர், சாஹிபு சுன்னத்தின், அவர்தான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர். ஒருவர் ஜமாஅத்தோடு ஃபர்துகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் செய்பவராக நீங்கள் ஒருவரை பார்த்தால், அவர் அரசருக்கு பையாத்து செய்து கொடுத்திருந்தாலும் சரியே, அவர் மன இச்சையை பின்பற்றக்கூடியவர், சாஹிபுல் ஹவா. அப்ப முஸ்லிம்களிடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் இடத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன, ஜமாஅத்தை பேணுதல், ஃபர்வான கொள்கைகளை ஜமாஅத்தோடு பேணுதல். நூத்தி இரண்டாவது குறிப்பு, வல் ஹலால் மா ஷஹித் அலைஹி وحلفت عليه انه حلال وكذلك الحرام ما حاك في صدرك وهو شبهه. حلال என்பது அது உனக்கு நன்றாக தெரியும், அதை ஹலால் என்று உறுதியாக நீ சொல்ல முடியும், அப்படித்தான் ஹராம். புரிகிறதா? எது உன் உள்ளத்திலே சந்தேகத்தை கிளப்புகிறதோ, அருவறுப்பை ஏற்படுத்துகிறதோ, ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குகிறதோ, அது சந்தேகத்திற்குரியது. ஒரு முஸ்லிம் சந்தேகத்திற்குரியதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத ஒன்றிற்கு வந்துவிட வேண்டும். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்து கூறுகிறார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வபைனஹுமா உமூரு முஷ்தபஹா. ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, அவ்விரண்டுக்கும் இடையிலே சந்தேகத்திற்குரிய அல்லது பெரும்பாலான மக்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. யார் தன் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, யார் அதிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ, அவர்கள் தன் மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். அப்ப ஹலால் தெளிவாயிடுச்சு, உனக்கு நல்லா தெரியும், ஹராமும் நல்லா உனக்கு தெரியும், அதுல உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. அடுத்து வல் மஸ்தூரு மன்பான சித்ருஹு வல் மஹ்தூகு மன்பான ஹஸ்குஹு வைதா சமிஅத அர்ரஜுல வைதா சமிஅத அர்ரஜுல யகூலு ஃபுலானுன் நாஸிபியும் ஃஅலம் அன்னஹு ராஃபிதியும் வைதா சமிஅத அர்ரஜுல யகூல் ஃபுலானுன் முஷப்பஹுன் அவ் ஃபுலானுன் யதகல் முஷப்பஹுன் அவ் ஃபுலானுன் யதகல்லமு பித்தஷ்பீஹ் فَعَلَمْ أَنَّهُ جَهْمِيٌّ وَإِذَا سَمِعْتَ الرَّجُلَ يَقُولُ تَكَلَّمْ بِالتَّوْحِيدِ وَاشْرَحْ لِي التَّوْحِيدَ فَعَلَمْ أَنَّهُ خَارِجِيٌّ مُعْتَزِلِيٌّ أَوْ يَقُولُ فُلَانٌ مُجْبِرٌ أَوْ يَتَكَلَّمُ بِالْإِجْبَارِ أَوْ تَكَلَّمَ بِالْعَدْلِ فَعَلَمْ أَنَّهُ قَدَرِيٌّ لِأَنَّ هَذِهِ الْأَسْمَاءَ مُحْدَثَةٌ أَحْدَثَهَا أَهْلُ الْبِدَعِ. كَلِمَةٌ பலதரப்பட்ட வகுப்பினரை பற்றியும் பலதரப்பட்ட பண்புடையவர்களை பற்றியும் இந்த குறிப்பிலே இமாம் அவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். இதில் முதலாவதாக யாரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ அவரை அதோடு நாம் விட்டுவிட வேண்டும், அவரை பற்றி துருவி துருவி ஆராயக்கூடாது. வல் மஸ்தூரு மன்பான சித்ருஹு, ஒருவரின் வெளிரங்கத்தில் நல்லவர் என்று நமக்கு தெரிந்தால் அப்படியே விட்டுவிட வேண்டும். அவரிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, அவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு என்ற கண்காணிப்பெல்லாம் நம் மீது கடமை அல்ல, ரப்பு பார்த்துக் கொள்வார். ஒருவரை பற்றி தெளிவாக அவருடைய வழிகேடோ அல்லது அவரிடத்தில் உள்ள பெரும்பாவமோ அல்லது அவரிடத்தில் உள்ள வேறு அனாச்சாரங்களோ தெளிவாக தெரிந்தால் அதுதான் அவருடைய நிலைப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள், ஒருவருடைய வெளிரங்கம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நாம் எடுத்துக்கொள்வோம், உள்ரங்கத்தை அல்லாவிடத்திலே விட்டுவிடுவோம். ஒருவர் மத்தியிலே சொல்கிறார், நல்ல விஷயங்களை பேசுகிறார், நல்லதை பார்க்கிறார், நல்லவர்களோடு இருக்கிறார், நாம் என்ன நல்லெண்ணம் வைக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இவர் நல்லவர்களின் ஒருவராக இருப்பார், இன்ஷா அல்லாஹ் இவர் நல்லவர்களின் ஒருவராக இருப்பார், இவரின் அந்தரங்கங்களை பார்க்க அல்லாஹ் போதுமானவன். ஒருவன் பாவிகளோடு பழகுகிறான், பாவமான இடங்களுக்கு செல்கிறான், முஸ்லிம்களின் முன்னிலையிலே பாவங்களை செய்கிறான், இவனை பாவிகளில் ஒருவராக கருதுவோம். மற்றபடி இவருக்கு சொர்க்கமா நரகமா என்று நாம் தீர்ப்பளிக்க மாட்டோம், அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். மறைவு நமக்கு முன்னால் இவர் பாவம் செய்யலாம், நம் மறைவிலே அவர் ஏதாவது ஒரு நன்மை செய்து அந்த பாவங்களை அழிக்கும்படி அவர் அல்லாஹ்விடத்திலே தரத்தை பெறலாம். ஆனால் இறை நிராகரிப்பு இறை சிறுக்கு அவரிடத்திலே நடந்திருக்குமே, ஆனால் அவர் அதற்குரிய தௌபாவை செய்திருந்தால்தான் அது மன்னிக்கப்படும். ஒரு முஸ்லீம் பெரும்பாவங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ் நாடினால் அவர் தௌபா கேட்காமலும் மன்னிக்கலாம், தௌபா கேட்டுவிட்டால் கண்டிப்பாக மன்னித்து விடுவான். இப்போ ஒரு முஸ்லீம் மனைவிக்கு அடிமையாகி குடிச்சிடறார், அல்லது தவறான வழியில போயிடுறார், அல்லது ஒரு பொய் பேசுறார், ஏதாச்சும் ஒரு செஞ்சார் பெரும்பாவத்தில் ஒன்று, இப்ப அவர் தௌபா கேட்காம மூத்தா போயிட்டார், ஆனா அவரிடத்துல இஸ்லாம் அதாவது சொல்லுக நோன்பு ஹஜ்ஜெல்லாம் கரெக்டா இருந்துச்சு, ஈமான் கரெக்டா இருந்துச்சு, நிஃபாக் உள்ளத்துல இல்ல, அல்லாஹ் நாடினா நரகத்துல தண்டிக்காமலேயே அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், நபியுடைய சிபாரிசை கொண்டும் அல்லாஹ் அனுப்புவான், அல்லது வேற நல்லவர்களுடைய சிபாரிசை கொண்டு அனுப்புவான், அல்லது வேற அமல்களை வைத்து இந்த பாவத்தை மன்னிச்சு அனுப்பிடுவான். இதே இந்த பெரும்பாவம் செஞ்சவரு மூத்துக்கு முன்னாடி தௌபா செய்து விட்டார், நிச்சயமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடுவோம், சுத்தமாயிடும், இன்ஷா அல்லாஹ் இவரை நரகத்துக்கு போகாமலேயே சொர்க்கத்துக்கு செல்வார். ஆனா ஒருவர் குஃபுர் ஷிர்க்ல இருக்கிறார், அல்லது நிஃபாக் நயவஞ்சகத்தில் இருக்கிறார், இவர் கண்டிப்பாக தௌபா செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். தௌபா செய்யாமல் வேறு நன்மைகளை செய்வதால் இவர் சொர்க்கத்தை மறுமையில் ஆதரவு வைக்க முடியாது, அந்த நன்மைகளுக்குரிய கூலிகளை உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவார். இப்ப காபிர்கள் முஷ்ரிக்குகள் நிறைய நல்ல காரியம் செய்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு கூட உதவி செய்கிற காபிர்கள் இருக்கிறார்கள், நிலங்கள் கொடுத்த காபிர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனை கட்டுகிறார்கள், தர்மங்கள் செய்கிறார்கள். அப்ப இந்த நன்மைகளுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே நல்ல புகழ்களை நல்ல பெயர்களை கொடுத்து அல்லாஹ் நன்மைகளை கணக்கு செலுத்தி விடுவான். மறுமையில் வரும்போது அவர்களிடத்திலே இறை நிராகரிப்பு இறை இணை வைப்பு அப்படியே இருக்கும், அதற்கு அவர்கள் நரகத்தில் செல்வார்கள். நல்லா பாதுகாப்பாங்க. இது ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன விஷயம், ஒருவரை பற்றி நமக்கு வெளிரங்கத்திலே நல்லது தெரிந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்லவர், ஒருவரை பற்றி வெளிரங்கத்திலே பாவமான தவறான காரியம் தெரிந்தால் அவர் பாவம் பாவத்திற்குரியவர் தவறானவர். புரியுதா? நல்லவரை பார்த்துட்டு இல்ல இல்ல இவரு பின்னாடி போனா ஏதாவது செய்வார்ல அதனால இவர் பாவி, இப்படி இப்படியே பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் பாவம் செய்யறாரு வெளிரங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் பாவம் செய்யறாரு, ஒருத்தர் பாவம் செய்யறாரு, இவர் பாவம் செஞ்சாலும் இவரை நம்ம பாவின்னு சொல்லக்கூடாது, பாவிகள் உள்ளவர்னு சொல்லக்கூடாது, நமக்கு தெரியாம ஏதாவது நல்லது செய்யறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட முரண்பாடு பாருங்க, வெளியில நல்ல காரியங்களை அமல்களை செய்து கொண்டிருக்கிறாரு, அவரை நல்லவர்னு சொல்ல மாட்டேங்கிறா, நல்ல தெரிந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான், பாவிகளோடு இருக்கிறான், இஸ்லாமை எதிர்த்து கொண்டிருக்கிறான், அல்லது இஸ்லாமிற்கு முரண்பாடு செய்கிறான் என்று அவரு நமக்கு பின்னாடி ஏதாவது நல்லது செய்வார்ல அதனால எப்படி இவரை பாவின்னு சொல்றது, இப்படியே இந்த நிலைப்பாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று. அவரு அந்த சஹாபி ஏதாவது செஞ்சிருப்பார்ல மனிதர்கள் அடிப்படையில தப்பு, எப்படி அந்த சஹாபி மனிதர்கள் அடிப்படையில தான் தப்பு பண்ணிருப்பார்ல, ஏதாவது செஞ்சிருப்பார்ல, அந்த இமாம்கள் இமாம்கள் தப்பை செய்யாதவங்களா, கண்டிப்பா செஞ்சிருப்பாரு, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல உங்களை எல்லாரும் தப்பு பண்றவங்க தான் சொல்லிட்டு, அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள் என்று. சஹாபாக்களுடைய இரவு தொழுகைகளை பாருங்கள். ஒரு சஹாபி அழுத மாதிரி, ஒரு நாள் அழுத மாதிரி வாழ்க்கையில முழு வாழ்க்கை முழுசா நம்மளுடைய அழுகையும், ஒரு சஹாபியுடைய ஒரு நேரத்தின் அழுகையும் ஒரு தட்டுல ரெண்டு தட்டுல வச்சு பார்த்தா அவருடைய ஒரு நேரம் அழுது அவ்வளவு பெரிய அழுகையா இருக்கு. பல சகாபாக்களுக்கு அழுது அழுது அவருடைய முகத்தில் அழுகையின் கோடுகள் இருந்தன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லாம் கடைசி காலத்திலே அழுது கொண்டே இருந்த காரணத்தால் கண் பார்வையே போய்விட்டது. இன்னைக்கு நம்ம எந்த தரத்தில் இருக்கோம் யோசிச்சு பாருங்க. தொழுகையிலே உமர் அவர்கள் குரானை ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் மூணு நாலு அஞ்சு சப்பு வரைக்கும் அழுகையின் சப்தம் கேட்கும், தம்பி தம்பி அழுகிற சப்தம் கேட்கும். தரத்தில் இருந்தார்கள். ஒரு தவறு நினைச்சு என்று சொன்னமா இல்லையா, ஒரு தவறு நினைச்சு மௌத்து வரைக்கும் சதக்கா செய்கிறார், அடிமைகளை உரிமையிடுகிறார், தர்மங்கள் செய்கிறார், தொழுகிறார், சௌபா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டு ஒரு தடவை கூட உருப்படியா சௌபா கேட்காத மக்கள் இன்னைக்கு யார குறை சொல்றாங்க? உமரையும் உஸ்மானையும் அலியையும் இவரும் சுழுதையும் குறை சொல்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்கணும் சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்களை சொல்ல வர்றாங்க. இது அப்படியே நேரடியா நம்ம காலத்தில் இல்லை என்றாலும் இதுக்கு கொஞ்சம் நியராக, இதுக்கு கொஞ்சம் ஒப்பான விஷயங்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதற்கு முன்பு இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த சில வகுப்பார்களை கொஞ்சம் சுருக்கமாக கூறினால் புரிய வரும். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பிரச்சனை ஆரம்பமானது என்பதை முந்தைய வகுப்புகளிலே விரிவாக கூறியிருக்கிறோம். அப்ப இரண்டு விதமான கூட்டத்தார் உருவாகினார்கள். ஒரு கூட்டத்தார் அலியை நேசித்தார்கள், ஒரு கூட்டத்தார் முஆவியாவை நேசித்தார்கள். நாமோ அலியையும் நேசிப்போம் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியாவையும் நேசிப்போம் ரலியல்லாஹு அன்ஹு. அலிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்தஸ்தை நாம் கொடுப்போம், முஆவியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்தஸ்தை நாம் கொடுப்போம். இருவரில் எவரையும் குறைகண்ணோடு பார்த்து மாற்றுவோம். ஆனால் அவர்களுடைய காலத்திலே இரண்டு கூட்டம் இப்படி உருவானார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் இதை தோற்றுவிக்கவில்லை, அவர்கள் இதை அங்கீகரிக்கவில்லை. ஒரு கூட்டம் அலியை உயர்வாக நேசித்தார்கள். அப்படி நேசிக்க சென்றதிலே அளவு கடந்து ஏறக்குறைய முப்பதற்கும் மேற்பட்ட பிரிவுகளாக மாறினார்கள். நேசத்தின் உச்சத்தை அவர்கள், நேசத்தின் அதாவது அளவை கடந்து சென்ற போது ஒரு கூட்டம் அலியை அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை எல்லாம் அழிவது எல்லாம் அன்பு ஏறக்குறைய முப்பது நபர்கள் அது கொஞ்சம் அதிகம். அவர்களை எல்லாம் அழிவது எல்லாம் அன்பு அவர்கள் நெருப்பு குழியிலே போட்டு பூசிக்கிறார்கள். தௌபா செய்யவில்லை என்றால் உங்களை இந்த நெருப்பு குண்டத்திலே தள்ளுவேன் என்று சொல்கிறார்கள். தௌபா செய்ய மாட்டோம், நீங்க எப்படி நாங்க கரெக்டான விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், நீங்க தான் ரப்பு அப்படின்னு அழிக்கு முன்னாடியே அழியை ரப்பு என்று சாட்சி சொன்னார்கள். அழிவது எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி போட்டா எல்லாம் நெருப்புல எரியும் போது கத்திக்கிட்டே எரியறான், நீங்க தான் ரப்பு நீங்க தான் ரப்புன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நயவஞ்சகம், அந்த அளவுக்கு குஃபுர் அவருடைய உள்ளத்திலே ஊறி போயிருந்தது. அப்படி குஃபுரை ஆழமாக பரப்பினார்கள் சில பேர். இப்படி பலவிதமான குரூப், நிறைய குரூப், அதை பத்தி ரொம்ப போக முடியாது. அப்ப ஒரு கூட்டம் அழி அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அதுல கொஞ்சம் அதாவது சரி சரி என்று சரி என்று சொல்லக்கூடாது, அதாவது அவர்களுடைய கொஞ்சம் மீடியமான மக்கள் என்று பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஹிலாபத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அலிக்கு தான் கிடைக்கணும், மற்ற சஹாபாக்களும் ஓகே தான், ஆனா அலி எல்லாத்தை விட பெஸ்ட். யாரை விட? அபுபக்கரை விட, உமரை விட, உஸ்மானை விட அலி தான் ரொம்ப பெஸ்ட். இவங்க அவர்களுடைய கொஞ்சம் மீடியமா, கொஞ்சம் மென்மையானவங்க. இதுல கொஞ்சம் எல்லாம் இந்த குரூப்புக்கு மேல உள்ள குரூப் அவர்கள் என்ன செய்வார்கள்? அலி ஹிலாபத்துக்கு தகுதியானவங்க என்று சொன்னதோட நிறுத்திக் கொள்ளாம மற்ற சஹாபாக்களை குறையும் சொல்லுவாங்க.
இதுல இன்னும் கொஞ்சம் மேல போனவர்கள் சஹாபாக்களை சாதாரண அல்லது அரசியல் ரீதியான அல்லது வேறு விதமான குறைகளை மட்டும் சொல்லாம அவர்களுடைய ஈமானிலையும் கை வைப்பார்கள். இப்படியே அவர்களுடைய அந்த நிலைப்பாடு ஒன்றுக்கு மேல் ஒன்றாக கடுமையிலே அதிகரித்துக் கொண்டே போகும். இது ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப ஒருவர் ஒருவரை பார்த்து இவர் வாவியாவை ரொம்ப சப்போர்ட் பண்றாள் அப்படி என்று பேசினால் நீ புரிந்து கொள், இப்படி பேசுபவன் ஷியா இனத்தை சேர்ந்தவன் என்று. புரியுதா? ஒருவர் இவர் ரொம்ப அழிய தூக்கி பேசுறாரு என்று கூறினால் அப்ப இவரை நீ விளங்கிக்க, இவரு முஆவியாவை ரலி அல்லாஹு அன்ஹு ரொம்ப அதிகமாக தூக்கி பேசு, அவரை ஆதரிக்கிற அலியை எதிர்ப்பவர். புரிஞ்சா இல்லையா? புரியுதா இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர பார்த்து அவரு அலியை பத்தி தாங்க ரொம்ப பேசுறாரு அப்படின்னா இவர் வந்து முஆவியாவுடைய சப்போர்ட்டர் ரலி அல்லாஹு அன்ஹு. அதாவது இஸ்லாம் குறுகின்ற முறையில் அல்ல. புரியுதா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், அலியுடைய உயர்வு பேசப்பட்டால் அதையும் கேட்போம், அழகிய முறையில் அதில் உள்ள உண்மையான விஷயங்களை அங்கீகரிப்போம், மாவியாரையெல்லாம் அணுகு அவர்களுடைய சிறப்புகள் உயர்வுகள் பேசப்பட்டால் அதையும் கேட்போம், அதையும் அங்கீகரிப்போம். ஆதாரப்பூர்வமான அதிசயங்கள் இருந்தால் நாமும் அதை சொல்வோம். மாவியாவுக்கு எப்படி ரவியெல்லாம் அணுகு சொல்கிறோமோ அழிறது எல்லாம் அணுகு அவர்களுக்கு சொல்வோம், அழிக்கு சொல்வதை போட்டு மாவியாவுக்கு சொல்வோம். புரியுதா? இருவரில் ஒருவரை வேறொரு கண்ணோடு நாம் பார்க்க மாட்டோம். இருவருமே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள், இருவருக்குமே சிறப்பு இருக்கிறது. அதுல ஒருவருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது ஒருவரை விட. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அஸ்ஸாபிகூன் அல்அவ்வலூன், முந்தியவர் முதலாமவர் என்ற பட்டியலிலே வருவார். ஹிஜ்ராவிலே முந்தியவர், அதுபோன்று பத்ரிலே கலந்து கொண்டவர், உஹதிலே கலந்து கொண்டவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அத்தனை போர்களிலும் கலந்து கொண்டவர்கள், பைஅத்து ரிதுவான் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், ரசூலும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், ரசூலும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று. நான் அலியை சேர்ந்தவன், அலி என்னை சேர்ந்தவர், அலியை நேசிப்பவர் மூமினாக இருப்பார், அலியை வெறுப்பவர் முனாஃபிக்காக இருப்பார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு கூறியிருக்கிற சிறப்பு அதற்குரிய சிறப்பு. அதற்கு அடுத்த தகுதியிலே தர்ஜாவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளிலே ஒன்று, அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே வஹி எழுதுகின்ற தோழராக இருந்திருக்கிறார். அலி அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஹி எழுதுவதற்கு நம்பிக்கைக்குரியவராக தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவருடைய கண்ணியத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்து அவருடைய சகோதரியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனம் முடித்திருக்கிறார்கள், மைமூனா பின்த் அபி சுஃபியான். சரியா? இப்படிப்பட்ட உறவு நெருக்கங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் ஆட்சி செய்தார்கள். ஏற்பட்ட அந்த ஒரு கருத்து வேற்றுமையிலே மட்டும் அவர்களுடைய இஜ்திஹால் தவறு என்று தாபிஈன்களும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் கூறுகிறார்கள். வேறு எந்த விஷயத்திலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களோ அல்லது அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களோ குறை காணவில்லை. புரியுதா? சில பேர் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப தவறான முறையில் எல்லாம். அப்படியெல்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் குறிப்பிடக்கூடாது. அடுத்து இப்ப இந்த இடத்துல கவனிங்க, விளக்கமா சொல்லிருக்கோம் ஒரு சின்ன வார்த்தையில. யார் அலியை எதிர்த்து முஆவியாவுக்கு சப்போர்ட் செய்தார்களோ அவர்களை இஸ்லாமிய முந்திய வரலாற்றிலே நாசிபி என்று கூறப்படும். நாசிபி என்று கூறப்படும். யார் முஆவியாவை எதிர்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் செய்தார்களோ, சப்போர்ட் என்று சொன்னா அவர்கள் பேர்ல தனி குரூப்பை உருவாக்கினாங்களோ அவர்களை ஷியா என்று சொல்லப்படும். யார் ரெண்டு பேரையும் நேசித்து ரெண்டு பேரையும் சஹாபி என்று அங்கீகரித்து நடுநிலையில் இருந்தார்களோ இந்த இரு தோழர்களை பற்றியும் அவர்களுக்கு தகுதியானதை தவிர வேறதையும் பேசவில்லையோ, தவறான முறையில் அவர்களை பற்றி விமர்சிக்கவில்லையோ, அவர்களை அகலு சுன்னா என்று சொல்லப்படும். சரியா? அடுத்து அவர்களுடைய காலத்தில் உருவான கூட்டங்கள்ல ஒரு கூட்டம் தௌஹீதை பற்றி ரொம்ப பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் தௌஹீதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் யார்? ஹாரிஜி முஅத்தசிலி. ஹாரிஜி முஅத்தசிலி ஒரு கூட்டம் இருந்தார்கள். பிறரையெல்லாம் அவர்கள் சரியாக விதியை விளங்கவில்லை என்று கூறுவார்கள். விதியை அவர்கள் புரியவில்லை என்று சொல்வார்கள். மற்றவர்களை பார்த்து இவர்கள் இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். அதாவது ஒன்று விதியை முற்றிலும் மறுப்பவர்களாக இருப்பார்கள், அல்லது எல்லாமே விதியின் செயல்தான், எனவே நீ நன்மை செய்தாலும் பரவாயில்லை பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நீ பாவம் செய்தாலும் அதுவும் அல்லாஹ்தான் உன்னை செய்ய வைக்கிறார், அதுவும் அல்லாஹ்தான் அந்த பாவத்தை செய்கிறார். புரியுதா? அப்ப இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு, புரியுதா, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தௌஹீத் அல்லது நீதம் என்பதை குர்ஆன் சுன்னாவில் இருந்து எடுப்பார்கள். ஹாரிஜியாக்கள் முஅத்தஸிலாக்கள் விளங்கிய தௌஹீத் எது? ஹாரிஜியாக்கள் முஅத்தஸிலாக்கள் விளங்கிய தௌஹீத் எது என்றால், அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை ஏற்றுக்க மாட்டோம். எப்படி? அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை ஏற்றுக்க மாட்டோம். எப்படி? நீங்க அல்லாஹ்வுக்கு சிஃபத் இருக்கு என்று சொல்வதால் அல்லாஹ்வை படைப்புகளுக்கு ஒப்பாகி விடுகிறீர்கள். மோசமான லாஜிக், வலிகட்ட லாஜிக்னால வள்ளிகிடுபவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான அறிவுக்கு சென்று விடுவார்கள் என்பதற்கு இந்த ஹாரிஜியாக்களும் முஅத்தஸிலாக்களும் அடையாளம். ஆகவேதான் இஸ்லாமிய வரலாற்றுல எந்த நூற்றாண்டிலும் சரி, நாம் வாழ்கிற நூற்றாண்டாக இருக்கட்டும் அல்லது முந்தைய நூற்றாண்டாக இருக்கட்டும் அதற்கு முந்தைய நூற்றாண்டாக இருக்கட்டும், மார்க்கத்தை கிரேக்க யூனானிய பல்சபா லாஜிக்குகளை கொண்டு தன் அறிவு சித்தாந்தங்களை கொண்டு யார் சரிகாண ஆரம்பிக்கிறாரோ கீழ்த்தரமான மட்டரகமான நிலைக்கு சென்று விடுவார். இந்த ஹாரிஜி முஅத்தஸிலாக்கள் என்ன சொன்னார்கள்? நீங்க அல்லாஹுவ ரஹ்மான் என்று சொல்றீங்க, கருணையாளன் என்று சொல்றீங்க, அல்லாஹுவை பேசக்கூடியவன் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று சொல்கிறீர்கள், அப்ப நீங்க அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாக்கிட்டீங்க, இவரும் இரக்கம் காட்டுகிறார் இவரும் கருணை காட்டுகிறார், அல்லாஹ்வுக்கும் அந்த சிபத்தை சொல்கிறீர்கள், அப்ப அல்லாஹுவை படைப்புகளோடு ஒப்பிட்டு விட்டீர்கள். இப்படி ஒரு விளக்கம். சரி, அல்லாஹ் இரக்கம் காட்டுறான்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவங்க சொல்ற லாஜிக், இப்ப ஒரு ஏழையை பாக்குறீங்க, அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இறக்கம் வருது. சரியா? புரியுதா இல்லையா? அப்ப அங்க இறக்கம் காட்டப்படுவதற்கு ஒன்று இருந்தால்தான் இறக்கம் காட்டுபவர் என்ற பெயர் அங்க வரும். அவங்க லாஜிக் நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? அப்ப அப்படி பார்த்தால் அல்லாஹுவை எல்லாவற்றிற்கும் முந்தியவன் என்று கற்பனையே செய்ய முடியாது. நீங்க அல்லாஹுவை எல்லாவற்றுக்கும் முந்தியவன், படைப்புகள் இல்லாத போது அல்லாஹ் இருந்தான் என்றே நீங்க கற்பனை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹுக்கு சிபத்து இருக்குன்னு சொன்னா அந்த சிபத்து எப்ப வந்துச்சு? படைப்புகள் படைக்கப்பட்டதுக்கு பிறகு வந்துச்சா, படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே வந்துச்சா? இது ரொம்ப பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த லாஜிக். இதனால அவங்க சொல்றத சொல்றேன் நானு, புரிய முடிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலன்னா தேவையே கிடையாது. அல்லாஹ்வை கருணையாளன் சொன்னா இந்த கருணையாளன் இந்த தன்மை படைப்புகளை படைத்ததற்கு பின்னாடி வந்ததா, அதற்கு முன்னாடியே இருந்ததா? இப்ப என்ன சொல்லணும், ரெண்டு கேள்வியில ஒரு பதில் தான் சொல்ல முடியும். இல்ல படைப்புகளை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தன்மை இருந்துச்சுன்னா அப்ப அங்க கருணை காட்டப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லையே, எப்படி கருணையாளர் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. சரி, இல்ல படைப்புகளை படைச்சதுக்கு பின்னாடி அந்த தன்மை வந்தது என்று சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு புதுசு புதுசா சிபத்து கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றீங்களா? புரியுதா? இப்படி லாஜிக்ல வந்து நம்ம அப்படியே அறிவா மடக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பு. அதனால இப்படி பிரச்சனை இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு சிபத்தே கிடையாதுன்னு சொல்றேன். அப்ப குர்ஆன்ல ரஹ்மான் ரஹீம்னு சொல்லப்பட்டிருக்க, அதெல்லாம் என்னன்னு சொன்னா அதெல்லாம் படைப்புகளின் மீது அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை நிகழ்த்தும் போது ஏற்படுகிற வெளிப்பாடை தவிர அது அல்லாஹ்வுடைய சிபத்தை ஏற்றுக்கவே ஏற்றுக்காதுன்னா. இதுக்கு பேரு தான் உண்மையான ஒரிஜினல் தௌஹீது. நாங்க அல்லாஹ் கரெக்டா குழு அல்லாஹ் அஹதுங்கிறத கரெக்டா ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. அதனாலதான் நம்ம அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ இமாம் அபூ ஜஃபர் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த கிதாபு சின்ன நூலை பாடம் எடுத்த போது தெளிவா எழுதியிருப்பாங்க, படைப்புகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எப்படி ஹாலிக் என்ற தன்மை பெற்றிருந்தானோ, படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பே முஹ்யி உயிர் கொடுப்பவன் என்ற பெயரை அல்லாஹ் பெற்றிருக்கிறான், படைப்புகளுக்கு மரணத்தை கொடுப்பதற்கு முன்பே முமீத் மரணத்தை கொடுப்பவன் என்ற பெயரை அல்லாஹ் பெற்றிருக்கிறான். அது போன்றுதான் கருணை காட்டப்படுபவர் அங்கே இருப்பதற்கு முன்பே ரஹ்மான் என்ற சிபத்தை கொண்டு அல்லாஹ் சிபத் பெற்றிருக்கிறான். படைப்புகள் வந்தால்தான் அந்த சிபத்துக்கு அவன் தகுதியானவன் என்பது கிடையாது. படைப்புகளின் மீது அந்த சிபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறானே தவிர அவன் ஆரம்பத்தில் அவனுடைய உள்ளமையோடும் அவனுடைய சிபத்துகளோடும் இருந்தான். அவர்கள் அல்லாஹ்வை பேசுகிறான் பேசக்கூடியவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரு ஹாரிஜியாக்களும் மாற்றுச்சலாக்களும் கேட்டான் அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா பேச்சுனா எப்படி வரும்? அதாவது பல வார்த்தைகள் கோர்வையாகணும், பல எழுத்துகள் கோர்வையானாதான் பேச்சு வரும். சரியா? அப்ப ஒரு எழுத்து முன்னாடி வரும், அடுத்த எழுத்து பின்னாடி வரும், அப்பதான பேச்சு வரும். எப்படி கற்பனை போது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பையும் ரப்புடைய சிபத்துகளையும் சிந்திக்காத, ரப்புடைய படைப்புகளை சிந்தி என்று சொன்னார்கள். கிரேக்க தத்துவம் என்ன சொல்கிறது? படைத்தவரை பற்றி சிந்தி, அவனுடைய பண்புகளை பற்றி சிந்தி, உனக்கு புரிந்ததை ஏற்றுக்கொள், புரியாத மறுத்துடு, புரிஞ்சு போச்சு. யாரு ரப்புக்கு அளவுகோல் யாரு? இவர்களுடைய அறிவு. அப்ப அதனால குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது, அதனாலதான் குர்ஆன் மஹ்லூக் என்று அவர்கள் கூறினார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பலை சிறையில் அடைத்தார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலே அடைக்கப்பட்டு பயங்கரமாக அவர்கள் கடைசி காலம் வரை ஒவ்வொரு நாளும் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், சாட்டையால் அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களே. அதற்கு என்ன காரணம்? குர்ஆனை அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொன்னதால். அந்த அளவுக்கு அந்த முஅத்திலாக்கள் காரிஜியாக்களுடைய கொள்கைகள் பரவி மன்னர்களிலும் ஆட்சியாளர்களிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நன்மக்களை எல்லாம் சிறையிலே அடைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் கடைசி காலத்துல அந்த மன்னர் அந்த மன்னரும் தௌபா செய்தார். அவருக்கு அடுத்து வந்த அவருடைய கலீபாவும் தௌபா செய்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சுன்னா பரவியது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். கடைசி ஃபைனல் அதாவது நிகழ்வு, மன்னர் மாமூன் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறையிலிருந்து கொண்டு வர சொல்றாங்க. கையில் விலங்கிடப்பட்டவராக, காலில் விலங்கிடப்பட்டவராக, ஒரு அரசாங்க அரசியல் குற்றவாளியை போன்று, ஒரு சமூக துரோகியை போன்று அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த மன்னரை அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீரல் முஃமினீன் என்று சொல்கிறார். மன்னருக்குரிய உண்மையான மரியாதையை செய்து சலாம் சொல்லி அங்கே நிற்கிறார்கள். அப்ப அபுல் முஅத்திலா முஅத்திலாவை ஏற்றிதால் இந்த ஹாரிஜியா முஅத்திலாவுடைய கொள்கையை பரப்பிய அந்த அறிஞரும் வர்றாரு. அப்ப அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த அறிஞர் சொல்றாரு, குர்ஆன் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய பேச்சில்லை, என்று நீ ஒத்துக்கிறாயா ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அஹமது நம்மளிடம் வேலை கேட்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய அறிஞர்கள் பேசுகிற அந்த பேச்சின வாசகத்தை பாருங்க. குர்ஆன் படைக்கப்பட்டால் குர்ஆனு மக்லூக்குன், குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. சரியா, இப்ப இவங்க கேட்கிறாங்க குர்ஆன் படைக்கப்பட்டது என்று ஒரு குர்ஆன் வாசகத்தை காட்டிடு அல்லது ஒரு ஹதீஸை காட்டிடு. சரியா, அப்படிங்கும்போது அவர் திரும்ப லாஜிக் போறாரு. சொல்றாங்க அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். குர்ஆன் மஹ்லூக் என்று என்னை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாயே, அப்படி அல்லாஹ் தன்னுடைய கலாமை பற்றி சொல்லி இருக்கிறானா? குர்ஆனில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? அடுத்து அப்படி யாராவது ஒரு சஹாபி சொல்லி இருக்கிறாரா? இப்படி கேள்வி கேட்டவனே இல்ல அப்படி சொல்ல போல. சரியா, ஓகே. அடுத்து இப்ப இமாம் அஹ்மத் கேட்கிறாங்க குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்தார்களா தெரியாமல் இருந்தார்களா? உன்னுடைய கருத்துப்படி வச்சுக்கிட்டு குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்தார்களா தெரியாமல் இருந்தார்களா? அவர்களுடைய சுலபாக்களுக்கு தெரிந்திருந்ததா தெரியாமல் இருந்ததா? ரெண்டு பதில ஒன்னதான் சொல்லணும். ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்களேன், நீங்க ஏற்றிட்டு சொல்றது இல்ல, சும்மா சொல்லுங்க. விட்டு பாதுகாப்பானா? எல்லா தவறான கொள்கைகளை விட்டு நல்லா பாதுகாப்பான் தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சிருக்கேன். அப்ப மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய இந்த கிதாபை பற்றி நபிக்கு தெரியாதது உனக்கு தெரிந்து விட்டது என்று சொல்ல வருகிறாயா? அபூபக்கர் உமருக்கு தெரியாதது உனக்கு தெரிந்து விட்டது என்று சொல்ல வருகிறாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் அப்படித்தான் சொன்னார் முதல்ல, தெரியல அப்படின்னு பதில். உடனே டக்குன்னு பதிலுக்கு அடிச்சார், இல்ல இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாரு. ஓ, அப்ப அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் அவர்கள் வேண்டும் என்று இதை சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறாயா? அப்படித்தான் ஆகும். இவ்வளவு முக்கியமான ஒரு கொள்கை நீ சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சும் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சும் அதை பத்தி அவங்க பேசாம அதெல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் பதில் வாய் மூடி போயிடுச்சு. அப்ப கேட்டாப்புல யா லுக்கா அப்ன லுக்கா, வீணானவனுக்கு பிறந்த வீணானவனே, அவர்கள் மார்க்கத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பது உனக்கு போதுமாக இல்லை, ஏன் அதிகப்படியா நீ பேசுறேன் கேட்ட உடனே அதே இடத்துல அந்த மன கோபாசித்தார். சுபான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கு பிறகுதான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அஹ்லு சுன்னாவிற்கு கண்ணியம் கொடுக்கப்படுகிறது, இந்த மொஹ்தஜிலாக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய சிந்தனை அழிக்கப்படுகிறது. எவ்வளவு அழகா புரிய வச்சாங்க பாருங்க, அவ்வளவு அழகா புரிய வச்சாங்க. இப்படிதான் புரியணும் மார்க்கத்தை. ரொம்ப போட்டு லாஜிக் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க் ரொம்ப தெளிவானது, அழகான உரைகள். ஹல் காலஹு ரசூல், நபி செய்திருக்கிறார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹல் காலஹு ரசூல், நபி கூறியிருக்கிறார்களா? சஹாபாக்கள் சுலபாக்கள் செய்திருக்கிறார்களா கூறியிருக்கிறார்களா? இருந்தா நம்மளும் சேர்ந்து செய்வோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கும். எந்த ஒன்றுக்குமே சரி, சிந்தனைகளாக இருக்கட்டும் அல்லது செயல்களாக இருக்கட்டும், யாரு சொன்னாலும் சரி, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கிறதா, சொல் இருக்கிறதா, செயல் இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், நீ என்ன பேரை வேணாலும் வைத்துக்க, எந்த இயக்கத்தின் பேரை வேணாலும் வைத்துக்க, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு பிரச்சனை என்ன, உன் செயலுக்கு சொல்லுக்கு கொள்கைக்கு ஆதாரம் இருக்கிறதா? இருந்தா நாங்க உங்களோட, இல்லையா சேர முடியாது. அப்ப இப்ப திரும்ப வாங்க கடைசியா சுருக்கத்துக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடியவனா இல்லையா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நான் மூசாவிடத்திலே பேசினேன், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. குரானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், கலாம் அல்லாஹ் ஹத்தா இஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்கிறார். அல்லாஹ்விற்கு சிபத் இருக்கிறது அல்லது இல்லை என்று சொல்கிறானா? அல்லாஹ்விற்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன, அந்த பண்புகளை கூறி நீங்கள் அழையுங்கள் என்று கூறுகிற அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அர்ரஹீம் மாலிகி யௌமிதீன் என்பதிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான சிபத்துகளை தனக்கு சொல்கிறான். அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் கூறினானோ அவற்றிலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை நீங்கள் படைப்புகளுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை உங்களுடைய லாஜிக்கிலே போட்டு அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அப்ப எப்படி அல்லாஹ் காலிஸ் அல்லாஹ் ரப்பானங்கள் காலிஸோ, அவனுடைய சிபத்துகள் படைக்கப்பட்ட ஒன்றல்ல, அவனுடைய சிபத்துகள் படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்ல முடியாது, புதிய ஒன்று என்று சொல்ல முடியாது. ஹுவல் அவ்வல் ஹுவல் ஆகர், அவன் முந்தியவன் முதலாம் அவன், அந்த சிபத்துகளோடு அவன் முந்தி இருக்கிறான், முதலாம் அவனாக இருக்கிறான். புரியுதா? இப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆக கடைசியா இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த பெயர்களை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடியவர்கள் இவர்கள் அகுலுல் பிதா என்று விளங்கிக் கொள். ஏன்னா இந்த பெயர்கள் எல்லாம் பின்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறபடி தௌஹீத், அதாவது அத்லு, அல்லாஹ்வுடைய சிபத்தை இப்படி ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை, மார்க்கத்தை போதித்துக் கொண்டே சென்று விட்டார்கள். அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து இதுவும் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு மனிதன் நபித்தோழர்களை நேசிக்கிறான், பிறகு இமாம் அவர்கள் அதிலிருந்து சில குறிப்பிட்டு சில நபிமார் சில சஹாபாக்களை குறிப்பிடுகிறார்கள். நபிமார்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்களை நேசிக்கிறார். பிறகு இமாம் அவர்கள் அதிலிருந்து குறிப்பிட்டு சில சஹாபாக்களின் பெயர்களை எண்ணுகிறார்கள். இது அவங்க காலத்துல அவங்க எண்ணியதிலிருந்து நம்ம காலத்தில் உள்ள ஃபித்னாவை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பின்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்திற்கு அவர்கள் எழுதுகிறார்கள், யார் அபு ஹுரைராவை நேசிக்கிறானோ, அனஸ் இப்னு மாலிக்கை நேசிக்கிறானோ, உஸைத் இப்னு ஹுதைரை நேசிக்கிறானோ, அறிந்து கொள் அவர் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர். அல்லாஹுத்தாலா நம்முடைய அறிஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீட்சண்யமான ஞானத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை இமாம் அவர்கள் முதலில் குறிப்பிடுகிறார்கள். என்ன இங்கே ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது என்றால், பிந்திய காலங்களில், அதாவது சஹாபாக்கள் உயிராக இருக்கும் போது வரை அல்ல, பிந்திய காலங்களிலே ஒரு கூட்டம் யூதர்களின் துணையோடு கிறிஸ்துவர்களின் துணையோடு இந்த ஷரியத்தை அட்டாக் செய்ய வேண்டும், அதனுடைய தரத்தை மக்களின் பார்வையிலிருந்து வீழ்த்த வேண்டும். ஏனென்றால் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு சிந்தனை ரீதியான தாக்குதலை தவிர ஆயுத தாக்குதல்களால் நிறுத்த முடியாது என்பதை புரிந்த போது அவர்கள் தொடுத்த முதல் போர் என்ன தெரியுமா? ஹதீஸுகளிலே கை வைத்தார். சரி, ஹதீஸுகளிலே கை வைக்கும் போது அதற்கு சைத்தான் அவர்களுக்கு போட்ட வழி என்ன? ஹதீஸுகளை அறிவிக்கிற சஹாபாக்களை அடித்து விட்டால், அவர்களை விமர்சனம் செய்து விட்டால், அவர்களுடைய தரத்தை நாம் தாழ்த்தி விட்டால், ஹதீஸ ஒரு கட்டடத்தை உடைக்க வேண்டும் என்றால் அதனுடைய தூண்களை எடுத்தால் போது, முடிஞ்சு போச்சு, கட்டடம் தானே உழுந்துவிடும். அப்ப ஹதீஸுகளுக்கு தூண்கள் யார்? அறிவித்த சஹாபாக்கள். அப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏங்க அபூபக்கர் உமர்லாம் ரசூலுக்கு இவ்வளவு நெருக்கமா இருந்தாரு, தபூக்கு போற இஸ்லாத்துக்கு வந்த அபூஹுரைரா அவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, எப்படி எப்படி சந்தேகத்தை கிளப்புனாங்க பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 10 வயசுல காதிமா சேர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது 20 வயசு, சின்ன வயசு சஹாபி, ஆனா இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறாரு. பெரிய சஹாபாக்களுக்கு தெரியாததெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருச்சா என்னமோ, இவங்க வந்து ரொம்ப அவங்கள மதிக்கிற மாதிரியும் இஸ்லாத்தை தரம் பாக்குற மாதிரி பேசுற பேச்சு என்ன? இதுதான் இமாம் சொல்றாங்க, இப்படி யார் பேசுகிறானோ, அபு ஹுரைராவின் அனசின் தரத்தை யார் தாழ்த்து பார்க்கிறானோ அவன் மன இசையை பின்பற்றக்கூடியவன் என்பது புரிந்து கொள். சமீபத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு போயிருக்கும் போது அங்க அன்றைக்கு வந்த நாளிதழ்கள் ஒரு செய்தி, ஒரு தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிற செகுலரிய சிந்தனை உடைய ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான், அபு ஹுரைராவின் ஹதீஸுகளிலே பல அறிவுக்கு ஒவ்வாதவை என்று கூறிவிட்டு சில ஹதீஸுகள் எல்லாம் நம்ம ஒரு பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானி அறிவாளி மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி போட்டு ஒரு பட்டியல் போட்டு, இதெல்லாம் என்ன மனைத்தை பின்பற்றுவதின் அடையாளங்கள், நிறைய விளக்கம் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது சஹாபாக்களை நேசிப்பவர், அதிலும் குறிப்பாக ஹதீஸுகளை அதிகமாக அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள், அபூபக்கரை நேசிக்கிறது, உமரை நேசிக்கிறது, உஸ்மானை நேசிக்கிறது, அலியை நேசிக்கிறது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபாக்களையும் நாம் நேசித்தாக வேண்டும். இவர்கள் எவரையும் நாம் தரக்குறைவாக பேசக்கூடாது. அதுக்கு பிறகு தாவிடிகள் எடுக்கிறாங்க, அய்யூப் இப்னு அவுன், யூனுஸ் இப்னு உபைத், அப்துல்லாஹ் இப்னு இத்ரீஸ், இமாம் ஷாபி, மாலிக் இப்னு முகூல், யஸீத் இப்னு துரை, முஆத் இப்னு முஆத், வஹப் இப்னு ஜரீர், ஹம்மாத் இப்னு ஸைத், ஹம்மாத் இப்னு ஸலமா, மாலிக் இப்னு அனஸ், அவ்ஸாஈ, ஸாயிதா இப்னு குதாமா, இவர்கள் எல்லாம் யார்? சஹாபாக்களிடமிருந்து, பிறகு அவர்களுடைய மாணவர்களிடமிருந்து அப்படியே மார்க்கத்தை போதித்த நன்மக்கள். இவர்களை ஒருவன் நேசிப்பதை பார்த்தால், இவர்களை பற்றி நல்ல முறையில் பேசுவதை பேசுகின்ற ஒருவனை நீ பார்த்தால் அறிந்து கொள், அவன் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவன் என்று. وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يُحِبُّ أَحْمَدَ بْنَ حَنْبَلٍ وَالْحَجَّاجَ بْنَ الْمِنْهَالِ وَأَحْمَدَ بْنَ نَصْرٍ وَذَكَرَهُمْ بِخَيْرٍ وَقَالَ قَوْلَهُمْ فَاعْلَمْ أَنَّهُ صَاحِبُ سُنَّتِهِمْ. ஒருவர் இமாம் அஹ்மதை நேசிக்கிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு மின்ஹாலை நேசிக்கிறார், அஹ்மது இப்னு நஸ்ரை நேசிக்கிறார், அவர்களை பற்றி நல்ல முறையிலே பேசுகிறார், அவர்கள் சொன்னதையே மார்க்கத்திலே சொல்கிறார் என்றால் நீ அவரை அறிந்து கொள், அவர் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் என்று. புரியுதா? இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அல்லது ஒரு கேள்வி வரலாம், இது என்னங்க கொள்கை சம்பந்தப்பட்ட பாடத்துல இப்படி ஒரு டெபினேஷன் இமாம் விளக்கிட்டு போறாருன்னு சொல்லிட்டு. புரியுதா? புரியல. புரிஞ்சுச்சா புரியலையா? சத்தம் கொள்கை சம்பந்தப்பட்ட பாடத்துல இப்படி ஒரு டெபினேஷனை எழுதிட்டு போறாங்களே இமாமு, இதுக்கு என்ன விளக்கம்? அதாவது அபு ஹுரைராவை நேசிச்சா ஒரு சுன்னத்துவாதி, அஹமது இப்னு ஹம்பலை நேசிச்சா அவர் சுன்னத்துவாதி, மாலிக் இப்னு அனஸை நேசித்தால் அவர் சுன்னத்துவாதி, இமாம் அவுஸாயை நேசித்தால் அவர் சுன்னத்துவாதி, நல்ல கொள்கை சுன்னத்துவாதினா என்ன, நல்ல கொள்கை உடையவர் அப்படின்னு ஒரு டெபினேஷனை கிழிச்சிட்டு போறாங்க, எழுதிட்டு போறாங்களே, என்ன விளக்கம் என்று சொன்னால், என் அன்பு சகோதரர்களே, நம் வளர்கின்ற நம் தலைமுறையினருக்கு, காலங்காலமாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் உருவாகிற தலைமுறையினருக்கு இமாம் அவர்கள் புரிய வைக்க விரும்புகிறார்கள். இமாம் அவர்கள் புரிய வைக்க விரும்புகிறார்கள், தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். அன்புக்குரிய முஸ்லிம் சமுதாயமே, இவர்களை விட்டு பிரித்து கொள்கையை நீங்கள் தேடாதீர்கள், இவர்களை விட்டு பிரித்து குர்ஆன் சுன்னாவை நீங்கள் ஆராயாதீர்கள், இவர்களில் எல்லாம் குறை கண்டு விட்டு நீங்கள் தான் சரியான குர்ஆன் சுன்னாவை அடையப் போகிறீர்கள், நேர்வழியை அடையப் போகிறீர்கள் என்று நீங்கள் குர்ஆன் சுன்னாவிலே ஆராய்ச்சி செய்யாதீர்கள். இவர்களை உங்களுக்கு முன்னோடிகளாக வைத்து, இவர்களை உங்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து குர்ஆனை பாருங்கள், சுன்னாவை பாருங்கள், தெளிவடைவீர்கள், நேர்வழி பெறுவீர்கள். புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சா இல்லையா? அவங்களை எதுக்குங்க நம்ம பார்க்க? அதான் நமக்கு தெரியுதுல அரபி. எப்படி? அதான் நமக்கு தெரியுதுல அரபி. அரபி தெரியலன்னா என்ன? இப்பதான் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு, ஒண்ணுக்கு பல டிரான்ஸ்லேஷன் இருக்கு, படிச்ச நமக்கு புரியலையா? நமக்கு புரியுது கூட அவங்களுக்கு புரியலங்க. எப்படி ஆகிப்போச்சு கடைசியில? இந்த அளவு, அதாவது கொஞ்ச நஞ்ச சரிப்பினது கடைசியில தலை குப்புற ஆகிப்போச்சு. அதுக்காகதான் இமாம் அவர்கள் சொல்ல விரும்புறாங்க, உங்க அறிவு ஒன்றை எவ்வளவுதான் சரி கண்டாலும் சரி, ரொம்ப கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி, இந்த இமாம்கள் அதை சொல்லியிருக்கிறாங்களா? இவர்களிடமிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குதா? இருந்தா சொல்லு, அதை ஒட்டி இருக்கிறதா சொல்லு, இல்ல உன்னுடைய புதிய கண்டுபிடிப்பா இருந்தா மார்க்கத்துக்குள்ள கொண்டு வராத. இப்ப சகோதரர் ஒரு ஹதீஸ் சொன்னார், இந்த ஹதீஸ் தான் பெரும்பாலான இந்த குதர்க்கவாதிகள் முன்வைக்கிறது. ரசூல் சுல்தானத்திலும் இறுதி பேருரையில சொன்னாங்க, இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், ஏனென்றால் செய்தி சென்று சேர்பவர், செய்தி அறிவிக்கப்படுபவர் அதை அறிவிப்பவரை விட அதை பாதுகாக்கிறவராக புரிந்து கொள்பவராக இருக்கலாம் அப்படி என்று ரசூல் சுல்தானத்திலும் சொன்னாங்க. என்னுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள், எடுத்து சொல்லிவிடுங்கள். ரொம்ப இந்த ஹதீஸ புரியற மாதிரி புரிஞ்ச பிரச்சனை கிடையாது. என்ன சொல்ல வருகிறார்கள், முதல்ல இந்த ஹதீஸ புரியறதுக்கு சில முன்னுரைகளை அல்லது சில அடிப்படைகளை சொல்லுவோம். ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், அடிப்படைகளை சொல்றதுக்கு முன்னாடி நேரடியாக செய்தி என் புறத்திலிருந்து எடுத்து சொல்லுங்கள், செய்தி எடுத்து சொல்லப்படுபவர் என்னிடத்திலிருந்து கேட்பவரை விட அதை அதிகம் விளங்கக்கூடியவராக இருக்கலாம், அதிகம் பாதுகாக்கக்கூடியவராக உணரக்கூடியவராக இருக்கலாம். இந்த ஹதீஸ் முதலாவதாக யாரை பார்த்து சொல்லப்படுகிறது, யாரை பார்த்து சொல்லப்படுகிறது, சஹாபாக்களை பார்த்து சொல்லப்படுகிறது. சரியா, இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினர், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற வார்த்தை எதையாவது பயன்படுத்தி இருக்கிறார்களா, அப்படி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. சரியா என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், தங்கள் சஹாபாக்களில் பலர் தங்களோடு சில நேரங்களிலே இருந்தார்கள், சில நேரங்களிலே இருக்கவில்லை, இருந்தவர்கள் சில செய்தியை கேட்டார்கள், இல்லாதவர்கள் அந்த செய்தியை கேட்கவில்லை. புரியுதா, சில தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபாவை கொண்டு ரசூலை விட்டு பிரியாமல் எப்போதுமே மஸ்ஜிதிலேயே வாழ்க்கையை கழித்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் அலியை போன்றவர்கள் வியாபாரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்தும் இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிஹாதிலே ஒன்றோடு இருந்தார்கள், அப்போது சில சஹாபாக்கள் மதீனாவிலே தங்க வைக்கப்பட்டார்கள் ரசூலுடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக. சில சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக தனி குழுக்களாக அனுப்பிவிட்டார்கள். அதுபோன்று பல நேரங்களில் அபூபக்கரை அனுப்பியிருக்கிறார்கள், அலியை அனுப்பியிருக்கிறார்கள், அதிகமான சோழர்களை சரியா என்று சொல்வார்கள், சிறு படை குழுக்களாக அனுப்பியிருக்கிறார்கள். இப்படியேதான் எல்லா சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சமமாக செய்தியை கேட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல உங்கள இந்த செய்தியை கேட்டவர் கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லுங்க. ஒரு ஹதீஸில் இருந்து அனஸ் அந்த ஹதீஸை கேட்டபோது அனஸ் புரிவதை விட அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் புரிவார்களா இல்லையா, இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. எத்தனையோ பேர் எனக்கு பணிவிடையாளர்களாக இருந்தார்கள், என்னோடு பிரியாமல் இருந்தார்கள், அவர்கள் இடத்திலிருந்து நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம், இந்த கேட்ட மக்கள் உங்களின் கேட்காதவர்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை விட இன்னும் அதிகம் புரியக்கூடியவராக இருக்கலாம். புரியுதா, இதுதான் இந்த ஹதீஸினுடைய. அப்பதான் நிறைய நேரங்களில் பாருங்க, ஹதரத் உமருக்கு அலி துணையாக இருந்தார்கள் மஸ்அலாக்கள் சொல்வதிலே. அபூ முஸா அஷ்அரி இடத்திலே கேட்டிருக்கிறார்கள், அபூ சயீத் குதுரி இடத்திலே கேட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சிறிய வயதுடைய சகாபாக்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே. இவர்களுக்கு மனைவிகளோ அதிகமான பிள்ளைகளோ இல்லை, பொருளாதார தேவைகள் அந்த அளவு இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிக நேரங்களை கொடுத்து அவர்கள் பங்கு வகித்தார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே. மூத்த சகாபாக்கள் அவர்களுக்கு மனைவிகள் அதிகம், அவர்களுக்கு பிள்ளைகள் அதிகம். அது மட்டுமல்லாமல் பல பொறுப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நேரடியாக அதிகமான கல்விகளை செய்திகளை பெறுவதிலே அங்கே அவர்களுக்கு அந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம். அதனாலதான் சஹாபாக்கள் ஒருத்தர் ஒருத்தர் தெரிந்து செய்திகளை சேகரிப்பதில் முக்கியத்துவமாக இருந்தார்கள். புரிஞ்சுதா? இது தெளிவா புரியறதா இருந்தா இது தெளிவான புரிதல். இப்ப அவங்க புரிஞ்ச மாதிரி ஒருத்தர் புரிந்து கொண்டு அவங்கள புரியாதவங்க நம்ம புரிஞ்சவங்க நல்லா அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய ஷரியாத்தை மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தினானா இல்லையா? முழுமைப்படுத்தினான். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதா இல்லையா? இறக்கப்பட்டது. அதற்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்களை சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதராக வருவதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தாரா, அல்லது சும்மா யாரை எப்படியோ யாரையாச்சும் ஒருத்தர் இறுதி தூதரா அனுப்பணும் அப்படிங்கறதுனால முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் படைத்து வைத்து அவர்களை அழைத்து தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அந்த தகுதி உடையவர்களைத்தான் எல்லாம் தேர்ந்தெடுத்தான். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது, அப்ப அந்த தூதருக்கு தோழராக அமைகிற நற்பேறு பெற்ற மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா, அல்லது ஏதோ அந்த காலத்தில் சில பேர் பிறகு இருக்குது பிறந்தாங்க தோழர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வைக்கலாம். எப்படி? அதாவது ரசூலுக்கு அபூபக்கர் என்ற ஒரு தோழர் அமைந்ததும், உமர் என்று ஒரு தோழர் அமைந்ததும், உஸ்மான் அலி என்று தோழர் அமைந்ததும், அப்துல்லா என்று மசூத், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், தல்ஹா, ஸுபைர், சஅத் சயீத் என்ற தோழர்கள் அமைந்தது, இது அல்லாஹ்வின் ஏற்பாடா? அல்லாஹ் இவர்களை அதற்கு தேர்ந்தெடுத்தானா? இல்ல அப்படியே சும்மா இந்த காட்டில் வளைஞ்ச செடி மாதிரி அப்படியே அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த உம்மத்து முஸ்லிமாவின் முதல் தலைமுறையினர் யார்? சஹாபாக்கள். இந்த உம்மத்து முஸ்லிமாவின் முதல் தலைமுறையினர், குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொண்ட முதல் தலைமுறையினர் யார்? சஹாபாக்கள். இவர்களை தேர்ந்தெடுத்தவன் யார்? இப்ப இவங்க யார் வந்து சஹாபாக்களை இந்த தரத்தில் ஏற்றுக்கலாம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சஹாபாக்கள் தக்குவான நம்மளை விட கூடதான், எப்படி ஈமான்ல கூடதான், ரொம்ப அதையும் கூட முழு மனசோட கிடையாது என்ன, ஆனா ஈம்புல புரிந்து கொள்றதுல நம்மளை விட கூடன்னு சொல்ல முடியாது. என்ன சரி, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஈமான் என்பதே இல்மை கொண்டுதான், எந்த அளவிற்கு அல்லாஹுவை பற்றியும் தூதரை பற்றியும் ஷரியத்தை பற்றியும் ஆள அறிகிறாரோ அந்த அளவுக்கு தான் ஈமான் உயரும். அப்ப அறிவு இல்லாம சாதாரண சாமானிய மனிதனின் அறிவுள்ள மக்களுக்கு ஈமானும் தக்வாவும் கூடிருச்சு, நல்லா வளர்ந்த உங்களுக்கு ஈமான் தக்வா கூடல அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். ரெண்டாவது, அல்லாஹு தஆலா இந்த தீனுக்குன்னு முதல் முதலா இந்த தீனை அடுத்த சமுதாயத்துக்கு பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த உம்மத்தை அவங்க சொல்ற மாதிரி வெறும் ஈமான் தக்வாலை மட்டும், ஈமான் தக்வாங்கிறது ரொம்ப ஒண்ணு முன்னாடி ஒரு கேட்டகரி மாதிரி, என்ன ஈமான் தக்வாலை மட்டும் உயர்வா வச்சுட்டு அடுத்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பாகி அழிவு என்பதுல லோவான மக்களை ஆக்கிட்டான். புரியுதா? புரியல. எந்த சிபத்து மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அவசியமோ, தமிழருக்கு எது அவசியம்? மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அழிவு அவசியம். அந்த அழிவுல ரொம்ப கம்மியானவங்களை தான் அல்லாஹ் முந்தைய உம்மத்தை ஆக்கிட்டான். இந்தியாவுங்கள அதை விட சிறந்தவங்களாகிட்டான். இது என்னங்க முரண்பாடு? பாருங்க, மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கும் பாதுகாப்பதற்கும் அந்த சட்டங்களை விளங்குவதற்கும் அவசியமான சிபத்து என்ன? இல்மு. அதுல அவர்கள் குறைவு, நீங்க அதிகம் என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தால உங்களை அல்லவா அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருக்கணும். அப்ப உங்களை விட கல்வியில மட்டமானவங்களை தன்னுடைய காத்தமுல் அம்பியாவுக்கு அல்லாஹ் தோழர்களாக ஆக்கிட்டான். குர்ஆன் சுன்னாவை சுமப்பதற்கு அல்லாஹ் தோழர் ஆக்கிட்டான். உயர்ந்தவங்களை பாவம் பின்னாடி அல்லாஹ் கொண்டு வந்து போட்டான். ஆக எந்த விதத்திலும் சரி இந்த கருத்து இருக்கிறது, இது சரியான கருத்து அல்ல, நேரிய சிந்தனையில் உரித்த கருத்து கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கும். சரிவா. وَإِذَا رَأَيْتَ الرَّجُلَ يَجْلِسُ مَعَ أَهْلِ الْأَهْوَاءِ فَاحْذَرْهُ وَعَرِفْهُ فَإِنْ جَلَسَ مَعَهُ بَعْدَمَا عَلِمَ فَاتَّقِهِ فَإِنَّهُ صَاحِبُ الْهَوَى. இப்ப சிலர் மனைத்தியின்படி பேசுகிறார்கள், மார்க்கத்தில் பிதாசி பரப்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த சபையை நாம் விட்டு விலகி கொள்ள வேண்டும், அவர்களுடைய அந்த சபையை விட்டு விலகி கொள்ள வேண்டும். ஒருவர் அந்த மாதிரி மக்களோட சேருகிறார், அவர்களுடைய அந்த சபைகளிலே கலந்து கொள்கிறார் என்றால் அவர் விஷயத்திலே கொஞ்சம் பயந்து கொள்ள வேண்டும். அந்த மனைவிக்கு அவரும் அடிமையாகி விடலாம். அப்ப கல்வி சபை சுன்னாவின் அடிப்படையிலே தக்வாவின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். وَإِذَا سَمِعَتَ الرَّجُلْ تَأْتِيهِ بِالْأَثَرِ فَلَا يُرِيدُهُ وَيُرِيدُ الْقُرْآنِ فلا تشك انه رجل قد احتوى على الزندقتي فقم من عنده ودعه. ஒருத்தர் இடத்துல ஹதீஸ பத்தி பேசினால் அவர் சொல்றாரு, முதல்ல குர்ஆனை சொல்லுப்பா அப்புறம் பார்க்கலாம் ஹதீஸ பத்தி என்று சொன்னால் நீ விலங்கிக்கொள், அவன் ஜிந்தீக், கொள்கையால் சிந்தனையால் வழிகட்டவன் என்று புரிந்து கொண்டு அவனை விட்டு எழுந்து சென்றுவிடு. ஒரு கூட்டம் அதிலும் குறிப்பாக 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 இந்த பிற விஷயத்திலே தற்கால கண்டுபிடிப்பாகிய தற்கால பண்ணிக்கணும், இந்த அவங்க கண்டுபிடிச்ச தற்கால அவங்க கண்டுபிடிச்ச இந்த கணித கணிப்பு இருக்கா இல்லையா, அதன் அடிப்படையில் பெண்ணாட்களை கொண்டாடுவதுதான் சரி என்று சொல்கிற இந்த மக்கள், இவங்களுடைய பேச்சில நீங்க போய் கேட்டீங்கன்னா அல்லது இவங்க பேசுறத பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு வந்து பிறைய பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துதான் நோம்பு வைக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் குர்ஆனை விட்டுறாங்க, ஹதீஸ எடுத்துக்கிட்டு குர்ஆனை விட்டுறாங்க. முதல்ல குர்ஆனை சொல்லுங்க, அப்புறமா ஹதீஸ சொல்லி பார்ப்போம். மஹாதல்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படியே பேசுறாங்க. அவர்களுடைய எழுத்திலும் இந்த பிறை விஷயத்திலே கணிப்பை ஏற்காதவர்கள் எல்லாம் ஹதீஸை எடுத்துக்கொண்டு குர்ஆனை விடக்கூடியவர்கள், குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள். மஹாதல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் சரியா புரியல, அல்லது புரிந்தது ஆனால் அதற்கு மாற்றமாக நமக்கு போதித்து சென்று விட்டார்கள். இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, இந்த பெரிய விஷயத்துல ஆளுங்களோ மக்களோ குர்ஆனை நேரடியா பார்க்காம ஹதீஸ பாக்குறதுனாலதான் குழப்பமே வந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல விஷயங்களை தெளிவுபடுத்துவது நோக்கம் என்னவென்றால், சிந்தனையில் வரக்கூடிய வழிகள் இருக்கிறது, செய்கிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாசமாக்கிவிடும். அப்ப ஒரு சில இடத்துல ஹதீஸ் சொல்லும் போது அதை வைங்க அப்புறமா பார்ப்போம், முதல்ல குர்ஆன் சொல்லுங்க என்று கூறினால் நீ புரிந்து கொள், அவன் சிந்தனையால் வழிகட்டவனாக இருந்தான். ஏன், ஹதீஸை சொன்னால் நிச்சயமாக அங்கே குர்ஆன் உள்ளுக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஹதீஸ் என்பது குர்ஆனின் விரிவுரை விளக்கம் தான். புரியுதா? வஅலம் அன்னல் அஹ்வா குல்லஹா ரிதியத்துன் தத்உ இல ஸைஃபி வஅர்தௌஹா. அன்னல் அஹ்வா குல்லஹா ரிதியத்துன் தத்உ இல ஸைஃபி வஅர்தௌஹா வஅக்ஸருஹா அர்ராஃபிதா வல்முஃதஸிலா வல்ஜஹ்மியா ஃபைன்னஹும் யுரிதூன அன்நாஸ அலா அத்தஃஸீலி வஸ்ஸந்தகதி. இப்ப யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு மன இச்சைகளின் அடிப்படையிலும் தங்களுடைய மன விருப்பங்களின் அடிப்படையிலும் செல்கிறார்களோ அவை அனைத்துமே ஒரு நாசமான ஒன்றுதான். அவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையையும் சண்டையையும், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை எதிர்ப்பதையும் தான் உருவாக்கும் தூண்டும். அப்ப இந்த மாதிரி மனைவியின் அடிப்படையிலே வழிகட்டவர்களிலே மிகப்பெரிய வழிகட்டை உடையவர்கள் யார் என்றால் முதலாவதாக ராபிதா, ராபிதா என்றால் ஷியாக்கள், இரண்டாவது முஅத்தஸிலா சொல்லிட்டோம், மூன்றாவது அல் ஜஹ்மியா. ஜஹ்மியா என்றால் அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை பண்புகளை தன்மைகளை தர்வீல் மாற்று பொருள் சொல்லக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுவிடும்படியும் சுன்னாவை விட்டுவிடும்படியும் அதுபோன்று சிந்தனை ரீதியான சீர்கேடு வழிகேடுகளை மக்களிடத்திலே அவர்கள் நாடுகிறார்கள். அடுத்து வாடம் அன்னஹு மன் தனாவல அஹதமின அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலம் அன்னஹு இன்னமா அராத முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ், ஒருவன் அஸ்ஹாபு ரசூலை ரசூலுடைய தோழர்களை தரக்குறைவாக பேசுகிறான் என்றால் நல்லா விளங்கிக்கொள், அவன் முஹம்மதை தரக்குறைவாக பேசினான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் உமரிலே குறை காணுகிறான் என்றால் அந்த உமரை ஃபாரூக்காக உருவாக்கிய ரசூலிடத்திலே குறை காணுகிறான். தோழர்கள் கடைசியில வரக்கூடிய சிகாரு சஹாபா, வயது குறைவானவர்கள் அனஸ் இப்னு மாலிக், உஸைது இப்னு ஹுதைல், அந்த மாதிரி சஹாபாக்கள் ஒருத்தரை கூட ஒருவன் தரக்குறைவாக பேசினால் விளங்கிக்கொள், அவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பேசுகிறான் என்று. அது மட்டுமல்ல, நபியை நபியினுடைய கபரில் அவர்கள் இருக்கும்போது இருக்கிற இந்த நிலையிலே அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டார். நபியை அவன் நபி இந்த அவர்களுடைய கபரில் இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டார். தெளிவா சொன்னாங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள் என் தோழர்களின் விஷயத்திலே. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் அவர்களை பற்றி என்னை பேசினாலும் சரி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு அவர்களை பற்றி பேசினாலும் சரி, அது நீங்கள் எனக்கு செய்கிற தீங்கு. என்னுடைய சகாபாக்களை பற்றி ஒரு சபையிலே விமர்சனம் செய்யப்பட்டால் உடனே அந்த சபையை விட்டு எந்திரிச்சு விடுங்க, பரமசிக்கு தடுத்துக் கொள்ளுங்கள், பேச்சு கொஞ்சம் மாறுது, ரூட்டு மாறுதுன்னு தெரிஞ்சா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேல போயிடாதீங்க, சைத்தா அவங்களை அப்படியே இருந்துட்டு போயிடுவான். அடுத்து சொன்னாங்க, وَإِذَا ظَهَرَ لَكَ مِنْ إِنْسَانٍ شَيْءٌ مِنَ الْبِدَعِ فَاحْذَرُوهُ فَإِنَّ الَّذِي أَخْفَى عَنْكَ أَكْثَرُ مِمَّا أَظْهَرَ. سُبْحَانَ اللَّهِ. பிதஅத்தான விஷயங்களை பேசுகிறான் அல்லது செய்கிறான் என்றால் உடனே அவர் விஷயத்திலே நீ உஷாராக இரு. ஏன்னா சொன்னதை விட அவன் இன்னும் மறைச்சு வச்சிருக்கிறது ரொம்ப மோசமானதா இருக்கும், பெரியதா இருக்கும். புரியுதா? ஒருவர் பிதாத்தை பேசுகிறார் என்றால், ஒரு பிதாத்தி ரெண்டு பிதா, இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாச்சும் சொல்றாருன்னு சொன்னா நீ அவர் விஷயத்துல உஷாரா இருப்பா. ஏன்னா இன்னும் நாள் ஆக ஆக அது கூட பழக பழக இன்னும் மறைச்சு வச்சிருக்கிறத விட்டாருன்னா அது பெரிய ஆபத்துல போய் விழுந்துரும். அதனால ஆரம்பத்திலேயே நீ தவிர்ந்து கொள். رضي الطريق والمذهب فاسقا فاجرا صاحب معاصي طالما وهو من اهل السنه فاصحبه واجلس معه فانه ليس تضرك معصيته. واذا رايت الرجل عاجزا مجتهدا متقشفا محترفا بالعباده صاحب هوى فلا تجلس معه ولا تسمع كلامه ولا تمشي معه في طريق فاني لا امن ان تستحلي طريقه فتهلك معه. رأى يونس بن عبيد ابنه وقد خرج من عند صاحب هوا فقال يا بني من أين خرجت؟ قال من عند عمرو بن عبيد. قال يا بني لأن أراك خرجت من بيت هدي أحب إلي من أن أراك خرجت من بيت فلان وفلان، ولأن تلقى الله زانيا سارقا خائنا أحب إلي من أن تلقاه بقول أهل الأهواء. يقول نفري لك ونجم قلنا ما رأيكم ولا عالم ما رأيكم ميدان ما ولمنا. என்னன்னு சொன்னா, ஒருவர் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர். பின்பற்றக்கூடியவர் என்பதற்கு இரண்டு விளக்கம். ஒன்று, அதில் உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்பவர், ஏற்றுக்கொள்ளுதல், இரண்டாவது ஏற்றுக்கொள்வதோடு செயல்படுத்தவும் செய்கிறார். புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆரம்பத்திலே சொல்லிட்டு கொஞ்சம் கடினமா இருக்கும்னு சொல்லி தெளிவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர். பின்பற்றுபவர் என்பதற்கு எத்தனை பொருள்? ரெண்டு பொருள். ஒன்று ஏற்றுக்கொள்பவர், இன்னொன்று ஏற்றுக்கொள்வதுடன் செயல்படுத்தவும் செய்பவர். அப்ப ஏற்றுக்கொள்வதோடு செயல்படுத்தவும் செய்பவர் அவர் ஈமானில் நிறைவானவர். ஒருவர் ஏற்றுக்கொண்டு விடுகிறார், அங்கீகரித்துக் கொள்கிறார், ஆனா செயல்படுத்துறதுல கொஞ்சம் மிஸ்டேக், அப்பப்ப சரிக்கிறார், ஒரு பாவத்தை செஞ்சிடறாரு, அல்லது ஒரு பொய் பேசுகிறாரு, அல்லது ஒருத்தரை ஏமாத்திக்கிறாரு, அல்லது ஏதாவது ஒரு திருட மாட்டிக்கிறாரு, அல்லது ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு தினால மாட்டிக்கிறாரு. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இமாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை அப்படியே முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டுட்டு அமல்ல ஏதாவது ஓட்ட உடச்சல் கொஞ்சம் அவர் நஃப்ஸுக்கு சைத்தானுக்கு அடிமையாகி செஞ்சுட்டாருன்னு சொன்னா, அவர்கிட்ட நீ பழகிறது கூட அவ்வளவு பிரச்சனை இல்லப்பா. என்ன, உனக்கு தெரியும் அவர் செய்யறது அந்த பாவம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? அவனை நீ திருத்த பாப்ப, என்ன பண்ணு, குர்ஆன் ஹதீஸ் சொல்ற, மார்க்கன்னு சொல்ற, ஜினாவுக்கு புரியது, எப்படி தவறு இல்லையா, இவ்வளவு பயங்கரமான பாவம் அப்படின்னு நீ அவருக்கு அறிவுரை பண்ணுவ. அல்லது ஏதாவது அவர்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய சிறிய பெரிய தவற கண்டிப்பா நீ அதை தவறுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிற, அதனால இவர்கிட்ட பழகிறது அவ்வளவு பெரிய தப்பு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருவன் பாக்குறதுக்கு ரொம்ப வணக்கசாலியா இருக்கிறார், பாக்குறதுக்கு அப்படியே இன்பாதசாலியா இருக்கிறார், உலகமே வேணாம் மர்மதா அப்படின்னு இருக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ளார பார்த்தா, பேசுற பேச்சுகளை பார்த்தா, எல்லாமே குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான சிந்தனைகளைத்தான் மக்களிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் யாரு? சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொன்னதா இருந்தா டக்குனு எப்படி சொல்லுவீங்க? அஹ்லுல் அஹ்வா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. இந்த சூஃபி தரிகான்னு பேசுறாங்க பாருங்க, எல்லாரும் கிடையாது, யாராச்சும் ஒரு சில மக்கள் இருக்கலாம் நல்லவங்க, சுனாவி சூஃபி தரிகான்னு பேசுறாங்க பாத்தீங்களா, ரொம்ப இபாதத்து தாஜத்து எல்லாமே மாஷா அல்லாஹ், துன்யா வேணாம் அது வேணாம். இந்த காலத்துல அப்படி யாரும் கிடையாது, துன்யா வேணாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க சூஃபி தான் பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க. இந்த காலத்துல பணக்கார வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க மீனன்பர், இந்த காலத்துல சேக்குமார்கள் எங்க போவாங்க? பணக்காரர்கள் தான் அவங்களுக்கு முடியுது. எப்படி சாமியார்களுக்கு பணக்கார முடியுதுகள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த காலத்து சேக்குமார்களுக்கு எல்லாம் முடியாது, பணக்காரங்களுக்கு தான் முடியதே கொடுப்பாங்க. எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கு என்ன இல்ல மாஷா அல்லா. உண்மையிலும் சில நல்லவர்கள் இருந்திருக்கலாம், அல்ல அவங்களுடைய எண்ணங்களை அல்லாமே அறிஞ்சவர். நம்ம எது பேசினாலும் மொத்தமா எல்லாத்தையும் பத்தி பேசக்கூடாது, இல்ல மாஷா அல்லா சில நன்மக்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படி பேசுறாரு, நாங்க அப்படி பேசுறாரு அப்படின்னு ஒருத்தரை பாக்குறீங்க, ஆனா குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களை, ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களை, அல்லது குர்ஆனில் அறியப்பட்ட உண்மையை மாற்றி பேசுகிறார், மறுத்து பேசுகிறார் என்று சொன்னா, அவன்கிட்ட மட்டும் தயவு செய்து பழகிடவே பழகிடாத, கிட்டக்க போய்விடவே போயிடாத. ஏன்னு சொன்னா, அவனுடைய விவாதத்தை பார்த்து, வெளியங்கத்துல நீ பாக்குற தத்துவாவை பார்த்து மயங்கி மயங்கி கடைசியில அவனுடைய சிந்தனை உனக்கும் வந்துவிடும், அவனுடைய கொள்கை உனக்கும் வந்துவிடும், அவனுடைய கொள்கை அவனுடைய அந்த முரண்பாடான கருத்துக்களை நீ நியாயம் காண ஆரம்பித்து விடுவாய். புரியுதா? இதுதான் இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்ன, இமாம் அவர்கள் ஒருவனிடத்துல, அதாவது இந்த சுன்னாவை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை அதனுடைய அடிப்படைகளிலே நம்பிக்கொண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஆனா பாவங்கள்ல ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா பரவாயில்லை, அவனோட நீ இருக்கிறதுனாலயோ அல்லது அவனோட நீ பழகிறதுனாலயோ கூட பிரச்சனை கிடையாது, ஆனா ஒருவனை பார்த்தால் ரொம்ப ஆவிதாக இருக்கிறான், வணக்க வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான், உலகமே வேண்டாம் என்று பற்றற்ற தன்மையுடையவனாக இருக்கிறான். ஆனால் அவனிடத்திலே வழிகேடர்களின் கொள்கை இருக்குமே ஆனால், அவனிடத்திலே பழகிவிடாதே, அவனிடத்திலே அமர்ந்து விடாதே, அவனோடு பாதையில் கூட ஒன்றாக சென்று விடாதே. ஏன் சொன்னா நீ இப்படியே அவனோட பழக ஆரம்பிச்சுன்னு சொன்னா கடைசியில் அவனுடைய அந்த வழிகேட்டை நீ சரிகாண ஆரம்பித்து விடுவாய், அவனோட சேர்ந்து நீனும் நாசமாகி போயிடுவ என்று எழுதிவிட்டு ஒரு பெரிய அறிஞரின் வரலாறை எழுதுகிறார்கள். யூனுஸ் இப்னு உபை என்ற ஒரு பெரிய அனுசுன்னாவுடைய அறிஞர் ஒரு சமயத்தில் தன்னுடைய மகனாரை பார்க்கிறார்கள், இது போன்று விதாட்டு செய்பவர்களின் சபையிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறியதாக. இப்ப கேட்கிறாங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் அவரை பார்த்துட்டு வந்தேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அப்படியா. அப்ப அந்த தந்தை சொல்கிறார், என் மகனே என் மகனே, முதல்ல நல்லா புரிஞ்சுக்க நான் தெளிவுபடுத்துட்டேன் உங்களுக்கு, என் மகனே நீ ஒரு விபச்சாரியின் வீட்டிலிருந்து வெளியேறுவது எனக்கு விருப்பமானது, இன்னென்ன விதத்துவாதிகளின் வீட்டிலிருந்து வெளியேறுவதை விட என்று கூறிவிட்டு ஒரு ஜினா செய்தவனாகவும் அல்லது திருடியவனாகவும் நீ அல்லாஹ்விடத்திலே வருவது நாளை மறுமையிலே மனைவியை பின்பற்றக்கூடியவனாக வருவதை விட எனக்கு விருப்பமானது. ஏன் அவன் மன்னித்து விடலாம், ஒரு பெண்ணுக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால எல்லாம் மன்னிச்சிட்டான், மன்னிச்சா இல்லையா, ஆயிரம் கொலை பண்ணவனையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். ஆனா அதே நேரத்திலே தன் கூற்றுக்கு தன் நவியின் வழிமுறைக்கு எதிரான கொள்கை கொண்டவர்களை எல்லாம் மன்னிப்பானா? ஹாரிஜியாக்களுடைய நிலைமை என்ன? சொல்லி பாலைவனங்களிலும் காடுகளிலும் வசிக்க ஆரம்பித்தார்கள் சாரிஜியாக்கள். ஆகிரத் ஆகிரத் என்று சொல்லி குரானை ஓதுவார்கள் ஓதுவார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். மிஸ்லாலி சொன்னாங்க, நீ அம்ப எறிகிறதுக்கு குறிப்பா குறிக்க பாருங்க, இல்லதான் கரெக்டா இருந்தது அம்பு கரெக்டா போகும். அதை விட அவர்கள் குரானுடைய உச்சரிப்புகளை சரி செய்வார்கள். ஆனால் வில்லில் இருந்து அம்பு வெளியேறுவதை விட இஸ்லாத்தை விட்டு விரைவாக வெளியேறி விடுவார்கள். எதனால? கொள்கையில் ஏற்பட்ட சீர்கேட்டினால். நபியை விட சத்தியத்தை தெரிஞ்சுக்கலாம் முயற்சி பண்ணாங்க. இவர்களுடைய தலைவர் வந்து சொல்கிறார் நபியை பார்த்து, ஏழில்லா முகம்மது பையன கடம் சாது, முகம்மதே நீதமா நடந்து கொள், நீ நீதமா நடக்கிறேன்னு சொல்லா. சொன்னார்கள் வானத்தில் உள்ள இறைவன் என்னை நம்பிக்கை உள்ளவனாக கருதி இருக்கிறான், பார்த்திருக்கிறான், நீங்கள் என்னை நம்பிக்கையாளராக பார்க்கவில்லையா? நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதம் செலுத்த முடியும்? அதற்கு அலியை பார்த்து சொன்னார்கள், உனக்கு குரான் புரியவில்லை. யாரும் பார்த்து இனில் அல்லாஹ் சொல்றான், ஆட்சி அதிகாரம் அல்லாவை தேவையவர் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி நீ அதிகாரத்தை அபு மூசாவுக்கும் அமருப்பு ஆட்சிக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டியே, காஃபிரா போட்ட. இது ரெண்டு பக்கமும் புரியுதா இல்லையா? இந்த எஸ்டிமேஸ் இருக்குது ரெண்டு பக்கமும். அதனால சாஹிபுல் பிதாவில நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? திரும்ப திரும்ப சொல்ல வருவது என்ன? குரான் சொன்னாவை ஒட்டியே உங்க சிந்தனை இருக்க, உங்க சிந்தனை இருக்கட்டும், அதுல என்ன இருக்குதோ அதுதான் சரி, அது மீறி அதுக்கு வெளியில போய் சத்தியத்தை தேடிடவும் தேடிடாதீங்க. அப்படி தேடினால் பாலைவனத்திலே காணல் நீரை பார்த்து தண்ணீரை தேடியவனை போன்றுதான். சரியா?
இல்லையே. ஏன் அந்த மாதிரி தான் இந்த தவறான வழிகேட்டு உள்ளவர்களோட பழகி வழிகேட்ட சரிகாண ஆரம்பிச்சுட்ட அப்புறம் நஷ்ட திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பெரும்பாவத்துல இருந்துட்ட உடனே தெரியாது பெரும்பாவம் சொல்லிட்டு. ஏன்னா சினாவை யாரும் சரின்னு சொல்லுவானா, திருத்த யாரும் சரின்னு சொல்லுவானா, நிச்சயமா சொல்ல மாட்டான். அப்ப நிச்சயமா மௌசுக்கு முன்னாடி உனக்கு தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்குது. அது உங்களுடைய தொழுகையினால் அவன் மன்னிக்கப்படலாம், உன்னுடைய நோன்புனால மன்னிக்கப்படலாம். ஆனா பிஜாத்தை சரி கண்டுட்டா கடைசி வரைக்கும் அது சரின்னு தானே மூத்தா போற. அதுதான் இவங்க சொன்ன கருத்துக்கு வார்த்தைக்கு பொருளை தவிர இத வந்து ஜினாவையும் திருளையும் பாருங்க அது சொன்னா ரொம்ப லேசா சொல்றாங்க. அப்படி யாரும் தவறா புரிஞ்சிடக்கூடாது. மகாதல்லா أفلا تعلم أن يونس قد علم أن الهجية لا يضل ابنه عن دينه وأن صاحب البدعة يضله حتى يكسره. ஒரு ஜினாவுடைய வீட்டுக்கு போறதனால அவன் தீனிலே வழிகட்டு விட மாட்டான். ஆனால் ஒரு விதாசுவாதியின் வீட்டுக்கு செல்வதால் அவனை தீன் இருந்து வழிகெடுத்து வழிகெடுத்து கடைசியில் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடுவான். அவங்க காலத்துல எழுதுறது பார்த்து உன் காலத்தில் வாழ்கிற சம மக்களை விஷயத்தில் நீ ரொம்ப உஷாராயி, ரொம்ப உஷாராயி. வன்பொரு மண் துஜாலி யாரோட உட்கார்ற, யாரோட பழகிற என்பதை நீ கவனித்துக்கொள். யாரிடத்தில் நீ கேட்கிறாய், யாரோட நட்பு வைக்கிறாய். கண்ணகும் இல்லாமல் ஆசம் அல்லாஹும். யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். பேசினால் அவனை நீ உஷாராக, அவன் விஷயத்திலே உஷாராக இருந்து கொள். ஏனென்றால் இவன் யாரை பற்றி பேசுகிறான், அவர்கள் எல்லாம் பிதாத்து உடையவர்களாக இருந்தார்கள். எனவே இவனும் அந்த பிதாத்தை ஆதரவு செய்பவனாக இருக்கலாம். வல்மஹனத்து ஃபில் இஸ்லாம் பிதாத்து வஅம்மல் யௌம் ஃபயம்தஹலு பிஸ்ஸுன்னதி லிகௌலிஹி இன்ன ஹாதல் இல்ம தீன் ஃபன்ஸுரு மிம்மன் தஅஃதுன தீனக்கும் வலா தக்பலு ஹதீஸ இல்லா மிம்மன் தக்பலுன ஷஹாதத்துஹு ஃபன்ஸுர் இன் கான ஸாஹிப ஸுன்னத்தின் லஹு மஅரிஃபத்து லஹு மஅரிஃபத்து ஸதூஃபுன் கதத்த அன்ஹு வஇல்லா தரக்தஹு. முன்பெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் மக்கள் சோதிக்கப்பட்டார்கள். சரியா, சஹாபாக்கள் காலத்தில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அதற்காக அவர் பல சோதனைகளை சந்தித்தார். இன்று நம் காலத்தில் என்ன நடக்கிறது? இஸ்லாமியனாக இருப்போம், முஸ்லீமாக இருக்கின்ற ஒருவன் சுன்னாவின்படி நடந்தால் அவனுக்கு சோதனை. சுன்னாவை பின்பற்றும் போது அவனுக்கு சோதனை வருகிறது. வஹாபின்னு சொல்லுவாங்க, தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, அல்லது காலத்துல முன்னேறாதன்னு சொல்லுவாங்க, பழமைவாதின்னு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்வார்கள். இது நம்ம காலத்துல சொல்லிடுறாங்க, அவங்க காலத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க. சுன்னாவை பின்பற்றினா இந்த காலத்துல சோதிக்கப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இல்ம் குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் இது மார்க்கமாகும். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தீனை யாரிடமிருந்து நீங்கள் கற்கிறீர்கள் என்று. எனவே யாருடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்பீர்களோ அவர்களிடமிருந்தே நீங்கள் ஹதீஸை படியுங்கள், ஹதீஸை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் சுன்னாவை பின்பற்றுகிறவராக, அவரை பற்றி மக்களிடத்திலே நல்லவர் என்று அறியப்பட்டவராக, பேச்சிலே வாழ்க்கையிலே உண்மையானவராக இருந்தால் அவரிடத்திலிருந்து ஹதீஸை எளிமை கற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவரை விட்டு விடுங்கள். எவ்வளவு அழகா இங்க சொல்லியிருக்காங்க பாரு. இன்றைக்கு ஒரு கூட்டம் புதுசா என்ன கிளம்பிருக்கு, தல்சியான ஒரு துண்டு பேப்பர் இருந்தாதான் அவர்கிட்ட போய் நீங்க கல்வி படிக்கணுமா? இந்த சித்னா தெரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரியாதவங்களுக்கு நம்ம இது விளக்க வேண்டியது இல்லை. என்ன என்ன சொல்றாங்க,
இமாம் பர்பஹார் என்ன சொல்றாங்க, ஒருவரை சுன்னாவை பின்பற்றுகிறவராக நீங்கள் அறிந்தால், லகு மாரிபத்தும் அறிஞர்களிடத்திலே அறிமுகமானவராக இருந்தால், சதூக்குன் உண்மை பேசுகிறவராக இருந்தால் அவரிடத்திலே கல்வி படியுங்கள், அவரிடத்திலே கல்வி படியுங்கள், அவரிடத்திலே நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. இல்மு இருக்குது ஆனா பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் ஃப்ராடு. படிக்க முடியுமா? இவன் என்னைக்கு நம்மளை மாத்துவான்னு சொல்ல முடியும், என்னைக்கு கலப்பான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க. அதனால இந்த துண்டு பேப்பரை வச்சுக்கிட்டா தான் பேசணும், அதை காட்டி காட்டிதான் பேசணும்னு சொன்ன அப்படிலாம் எங்கேயுமே இல்லைங்க. உங்களுக்கு நேரான பாதை வேண்டும் என்றால், நல்லா கேளுங்க, அல் இஸ்திகாமத்தல் ஹக்கி சத்திய பாதையிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால், அஹ்லு சுன்னா உடைய வழியை நீ அடைய விரும்பினால், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன்பா. இது எல்லாத்துக்கும் விருப்பமா இல்லையா? எது விருப்பம்? சத்திய பாதையிலே நிலைத்திருப்பதும் சொல்லுங்க, அஹ்லு சுன்னாவுடைய பாதையை அடைவதும் விருப்பமா இல்லையா? விருப்பமா இல்லையா? விருப்பம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன நம்ம ஷேக், தயவு செய்து லாஜிக் பேசிடாதப்பா, தயவு செய்து லாஜிக் பேசிடாதப்பா, தயவு செய்து மார்க்கத்துல தர்க்கம் பண்ணிடாதப்பா, தயவு செய்து மார்க்கத்துல விவாதம் செஞ்சிடாதப்பா, தயவு செய்து மார்க்கத்துல போட்டி போட்டு பாத்துறாதப்பா. முனாபா வா வச்சு பாப்பமா ஒரு மேடையில, நீ சத்தியவாதியா இருந்தா ஜெயிச்சு காட்டு, நான் அசத்தியவாதியா இருந்தா என்ன தோக்கடிச்சு காட்டு, தோற்றவர்கள் ஜெயிச்சவருடைய வழியில போயிடலாம். சுறாவும் சொன்ன மாதிரி எப்படி இவங்க எல்லாம் யாரு? சுறாவுகள் அப்படித்தானே சொன்னா. சரிப்பா மூசாவே, நீ சத்தியம் சொன்னா அதை சிந்திப்பா, அதை விளக்கி கூடியவங்களுக்கு புரிய வைப்போம், அதை பத்தி என்ன ஆழமா கற்றுப்போம், அதுக்காக சொன்னா போட்டி வச்சு பார்ப்போம். எப்படி போட்டி வச்சு பார்ப்போம்? அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்கதான் சத்தியவாதி, அவங்க பின்னாடி நம்ம போயிடுவோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு பக்கமும் சூனியக்காரர்கள் ஒரு பக்கமும் வச்சு போட்டி வச்சு பார்த்தான். புரியுதா? அப்ப யாரெல்லாம் தீனில் ஒன்று சத்தியமா உண்மையா அல்லது அசத்தியமா என்பதற்கு அளவு போலாக முனாவராக விவாதத்தை வைத்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் யாருடைய வாரிசு. ஏன்னா அவன் என்ன சொன்னா, ஜெயித்தவர்கள் சத்தியவாதிகள். என்ன ஷேக் ஹுசைன்கனி சொல்லுங்க, ஆளுங்கள்லாம் இருக்கிறீங்க, ஜெயிச்சவங்க சத்தியவாதி அப்படின்னு பார்த்தா அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா. அப்ப ஹக்கு யாரிடத்துல இருக்கிறது என்பதை ஆராய்வது எழுந்து அதுதான் சத்தியம். புரியுதுங்களா? அப்ப உடனே அல்லாஹ் சொல்லுங்க, இவங்க சொல்றாங்க, எப்போ சத்தியத்துல நீ நினைச்சிருக்கணுமா, மூத்து வரைக்கும் ஹக்குவாதியா உண்மைவாதியா இருந்து மூத்தா போணுமா, அஹ்லு சுன்னாவுடைய அந்த வழி உனக்கு வேணுமா? உனக்கு நான் சொல்றேன், தீன்ல விவாதம் பண்ணிடாத, போட்டு பாத்துருவோமா, பேசி பாத்துருவோமா, மேடையை வச்சிருவோமா, கேமராவை கொண்டு வந்துருவோமா, வேணாம் போயிடாத அந்த வழிக்கு. புரியுதா? விவாதம் பண்ணிடாத. ஏன்னு சொன்னா, அப்படி நீ விவாதத்துக்கு போய், அப்படி நீ தர்க்கத்துக்கு போய், அப்படி நீ குதர்க்கத்துக்கு போய், நீ ஜெயிச்சிட்டாலும் கூட வச்சுக்க, நீ ஜெயிச்சிட்டாலும் கூட அவனுங்க ஒண்ணுக்கு மேல ஒன்னா ஒரு ஒரு கேள்வியை குதர்க்கத்தை கொண்டு வந்தானு பாரு, அவன் வார்த்தைகளை காதுல கேட்ட பாரு, உன் கல்புல போட்ட பாரு. இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் சைத்தான் வரும் அப்படியே வந்து அதை அப்படியே அந்த விளக்குல இறங்கி இருக்கிற சிறிய ஏற்றி விட்டு பத்த வைக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா, அந்த மாதிரி அதை பத்த வைப்போம், பத்த வச்சு பத்த வச்சு ஏத்துவான். அவ்வளவுதான் எங்க ஆயிடும், அதை கொஞ்சம் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சுட்டா ஜந்தகா சிந்தனை சீர்கேடு ஆரம்பமாகிவிடும். அடுத்து சொல்கிறார்கள், எப்போதெல்லாம், நல்லா கேளுங்க, எப்போதெல்லாம் யாரிடத்திலெல்லாம் பிதாத்துகள் உருவானதோ, சிந்தனை சீர்கேடுகள் உருவானதோ, சத்திய பாதையை விட்டு சருகுதல் ஏற்பட்டதோ, அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் லாஜிக் பேசியது, அவர்கள் தீனிலே தர்க்கம் செய்தது, அவர்கள் தீனிலே விவாதம் செய்தது. மா கலாமி வல் ஜிதாலி வல் துராலி வல் தியார். அது அப்படி இருக்கல, அதனால ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது? இந்த மாதிரி எல்லாம் பேசிய காரணத்தால் தான். இதுதான் அனைத்து பிதாக்குகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மொத்த வாசல்களாகும். புரியுதா? ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட். அதனால அதை விட்டுட்டு வந்துருங்க. அடுத்த அறிவுரை சொல்கிறார்கள், உன் விஷயத்திலே, உன் விஷயத்திலே, உன் விஷயத்திலே, உன் நப்சிலே, உன் ஆன்மாவிலே, உனக்கு உனக்காக நான் சொல்லுகிறேன், உன் விஷயத்திலே நீ அல்லாவை பயந்து உன்னை காப்பாற்றிட்டேன். ஆசார் ஹதீசுகளை பற்றி பிடித்துக் கொள், ஆசார் ஹதீசுகளை பின்பற்றுபவர்களை, ஹதீசுகளை பரப்பக்கூடியவர்களை பின்பற்றிக்கொள். சஹாபாக்களை ஏற்றுக்கொள்பவர்களை நீ பின்பற்றிக்கொள். ஏற்கனவே சொல்றேன், தக்லீதுங்கிறது எங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். மார்க்கம் என்பது என்ன? தக்லீது தான். புரியுதா? தீன் என்பது புதுசா உண்டாக்குறதே கிடையாது, தீன் என்பது புதுசா ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. யார தக்லீது செய்யறது? நபியையும் சஹாபாக்களையும் செய்வது. ஒமன் கப்லனா, நமக்கு முன்னால் சென்று விட்டவர்கள், ஒமன் கப்லனா லம் யதஉனா ஃபீ லுப்ஸின், நமக்கு முன்னால் சென்றவர்கள் அதாவது நபியும் சஹாபாக்களும் நம்மை குழப்பத்திலே விட்டு செல்லவில்லை. எனவே ஃபக்லிதுஹும் வஸ்தரி, ரொம்ப சேஷ்டியாயிரு, நிம்மதியாயிரு. எப்படி? ஆஹா, என்ன அருமையான வார்த்தை! கல்லிதுகோ வஸ்தரி. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறது சொல்றேன், தீனுக்கு நம்ம என்ன உதாரணம் சொல்ல முடியும்? நல்ல அழகான ஒரு பஸ் நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, என்ன எல்லாரும் அதுல போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏறி உட்காந்து நிம்மதியா எல்லாரும் போற மாதிரி போயிடுறது நல்லதா? நீ நான் உன்னை கண்டுபிடிச்சு என்ன, உனக்கு ஓட்டவும் தெரியாம வைக்கவும் தெரியாம நான் உங்களை சேஃப்டியா கொண்டு போறேன் அப்படின்னு புதிய ஒரு வழியில கண்டுபிடிச்சு போறது நிம்மதியா சொல்லுங்க? எல்லா மக்களும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு பழக்கப்பட்ட பசுமையான நல்ல வழியில ஒரு பாதுகாப்பான வாகனத்துல பாதுகாப்பான ஒரு ஓட்டுநரோட போயிட்டு இருக்கிறாங்க, அதுல போயிடுறது உனக்கு திருப்தியா? இல்லங்க, இந்த பாதெல்லாம் சரி வராது, நான் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க எப்படி என்று கண்டுபிடிச்சு முன்ன புண்ண டிரைவிங்கே தெரியாம ஒரு வண்டியை கண்டுபிடிச்சு அவரே அதுக்கு டிரைவர் ஆகி ஓட்டிட்டு போனாருன்னா என்ன ஆகும் நிலைமை? அதுதான் இன்னைக்கு நடக்குது. இது வரைக்கும் சகாபாக்கள் சாபியங்கள், அதாவதுங்க அவங்க எல்லாம் அவ்வளவு புரியலங்க. நம்ம புதுசா திரும்ப அடிப்படையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணணுங்க. இப்படியே எழுதிருக்காங்க, பல விஷயத்தை சரி என்று சொன்னோம், தவறு என்று தெரிந்தது திருத்திக் கொண்டோம், சரி என்று சொன்னோம், தவறு என்று தெரிந்தது திருத்திக் கொண்டோம். இப்படி மார்க்க விஷயங்களில் பல விஷயங்களில் குழப்பங்கள் நிகழ்வதால் நாங்கள் மார்க்கத்தை அடிப்படையிலிருந்து ஆராய்ச்சி செய்யப் போகிறோம். எப்படி அடிப்படையிலிருந்து ஆராய்ச்சி செய்யப் போகிறோம்? எங்களுக்கு சரி என்பதை அவ்வப்போது நாங்கள் வெளியிட்டுக் கொண்டே இருப்போம். இதுல இவங்களுடைய மாச பத்திரிகையை பார்த்து நம்ம ஈமான் கொள்ளணும், இவங்களுடைய மந்த்லி மேகசீனை பார்த்து உலக முஸ்லீம்கள் ஈமான்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இவங்க சரின்னு சொல்றத சரின்னு ஏத்துக்கணும், இவங்க தப்புன்னு சொல்றத தப்புன்னு விலகி கொள்ளணும். அப்ப என்ன சொன்னாங்க இமாம் அவர்கள், உனக்கு முன்னால் உள்ளவர்கள் உன்னை மார்க்கத்தில் குழப்பத்தில் விடவில்லை, அதாவது யாரு? அவர்களும் சகாபாக்களும். எனவே அவர்களை பின்பற்றி விட்டு ராகத்தா இருந்துக. ஹதீஸ் ஹதீஸை தாண்டி போயிடாத, ஹதீஸை ஹதீஸிடத்திலே செல், ஹதீஸுக்கு போ, ஹதீஸில் போ, ஹதீஸை தாண்டி போயிடாத. வஹதல் அஸரி, ஹதீஸ் உடையவர்களை தாண்டி சென்று விடாது, அவங்களுக்கு பக்கத்திலேயே இரு, அவங்களோடையே இரு, அவங்களோட சேர்ந்தே இரு. வக்கீம் இந்த முதஷாபிஹில் குர்ஆனி வல் ஹதீஸி, குர்ஆனிலே ஹதீஸிலே எது சாதாரண பாமரனால் புரிய முடியாமல் இருக்கிறதோ முதஷாபி, அங்கே நீ நின்று விடு, அதை போய் விளக்கம் என்னன்னு தேடாத. வலா தகிஸு ஷைஅன், கியாசு பண்ணிடாத, அது அப்படித்தானே, எனவே இதையே நம்ம இப்படி புரிஞ்சுக்க கூடாது, அது அப்படித்தானே, அதுல இருந்து ஏன் நீ இப்படி எடுக்க கூடாது என்றெல்லாம் நீ புதிய வழியை உருவாக்காதே. வலா தசுலுபு மின் இந்திக ஹிலதன் தருத்து பிஹா அலா அஹ்லில் பிதாய், இந்த விதத்துவாதிகளுக்கு மறுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீ ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சு புதிய விதத்தை உருவாக்காத. மறுப்பு கொடுப்பதற்காக நீ ஒரு தந்திரத்தை தேடாதே. எப்படி அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, என்னப்பா குர்ஆன் மக்களுக்குங்கிறது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுமா தெரியாதா? சரி, தெரியும் சொன்னா சொல்லாம மறைச்சிட்டாங்களா? அல்லது தெரிஞ்சு வாங்கி முடி இருந்தாங்கன்னா, உனக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வாங்கி முடியிறீ அவர் பேசி பேசாம, அல்லது தெரியலன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதது மார்க்கத்தில் உனக்கு தெரிய வந்துருச்சா? புரிஞ்சா? இப்படிதான் பேசி நிறுத்திக்கணுமே தவிர, அதாவது இதாவது அப்படி என்றால் இப்படி என்றால் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அவன் மேல இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு மேல அப்படி என்றால் இப்படி என்றால் போடுவான். எப்படி நீங்க அப்படி என்றால் இப்படி என்றாலும் போனீங்கன்னா அவன் அதுக்கு மேல அவனுக்கு குதர்க்கத்தை கற்றுக் கொடுப்பான். அதனாலதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்லீஸ் வருவான் உங்கள்கிட்ட சொல்லுவான், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியனை படைத்தது யார் என்று கேட்டுக்கிட்டே வருவான். கடைசியில கேட்பான், அல்லாஹ்வை படைத்தது யாருன்னு கேட்பான். நேரடியா வந்து கேட்பானா, அல்லாஹ்வை படைத்தது யாருன்னு அப்படி சிந்திக்க விட, அப்படி ஏன்னா அப்படி சிந்திக்க வச்சா உடனே அவன் வெளியே போயிருவான். அதனால முதல்ல இந்த படைப்புகளை பத்தி, சூரியன் இதை படைத்தது யாரு, அதை படைத்தது யாரு, அல்ல அடுத்து கடைசியில தான் கேட்பான், அப்ப அல்லாஹ்வை படைத்தது யாருன்னு கேட்கலாம். புரியுதா? அடுத்து சொல்றாங்க, ஃபைன் கவுமிர்த பிஸ்துகூத்தி அலா பிஸ்துகூத்தி அன்ஹும், விதேசவாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உனக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. புரியுதா? அவங்களை விட்டு விலகி வாய் மூடி இருக்கிறதா உனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, பதில் சொல்லணும். அவங்களுக்கு பதில் சொல்லாது, அப்ப இஸ்லாம் பலவீனமானதுன்னு தெரிஞ்சுப்பாங்களே, அப்ப நம்ம சத்தியத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்களே. யாராவது குர்ஆனை பத்தி ஹதீஸை பத்தி நம்முடைய அத்தாத் மார்க்கத்தை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள விட்டு நீங்க எந்திரிச்சு போயிடுங்க, நல்லா சொன்னான், அங்க உட்கார்ந்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு நல்லா சொல்லல. அபில்லாஹி அல்லாவையும் மார்க்கத்தையும் குர்ஆனுடைய வசனத்தையுமா நீங்க விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு இடத்துல எல்லாம் என்ன சொன்னா, அப்படி பேசுறவங்களோட நீங்க உட்கார்ந்துட்டா நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொன்னான். விதேசவாதிகளை அவர்களுக்கு மறுப்பு கூறுவதற்காக நீ ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்காத. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. உனக்கு எதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது? கீப் சைலன்ட், போயிடு, அவன் பேச்சே கேட்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபலா துமக்கினுஹும் மின் நஃப்ஸிக, உன் மீது அவனுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தி விடாதே, உன் மீது அவனுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தி விடாதே. கண்ட்ரோல் அவன் கையில கொடுத்துடாத, அவனுக்கு பணியிடும்படியான ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி விடாதே. முகமது மூத்த தாபியங்கள்ல ஒருவர் ஹசன் பஸ்ரிய சொல்றோமா இல்லையா, அதே காலத்துல உள்ளவங்க வயசுல மூத்தவங்க நிறைய சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள்கிட்ட கல்வி படித்தவர்கள், ஒன்னு ரெண்டு சஹாபாக்கள் தான் சொல்றாங்க. முஹம்மது பின் சீரின் அவரின் கல்வி மேன்மையில் அவ்வளவு மேன்மையாக இருந்தும் கூட பிதஅத்வாதிகளின் ஒருவருடைய ஒரு பேச்சுக்கு கூட அவர்கள் பதில் சொன்னது கிடையாது. லம் யுஜிப் ரஜுலன் மின் அஹ்லில் பிதஅ ஃபீ மஸ்அலத்தின் வாஹிதத்தின், ஒரு மஸ்அலால கூட பிதஅத்வாதிக்கு அவர்கள் மறுத்து பதிலே சொன்னது கிடையாது. வலா அஸ்மி அன்ஹு ஆயத்தம் மின் கிதாபில்லாஹி அஸ்ஸல வல், அவர்களுடைய ஆதாரம் சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை கூட அவர்கள் வாயிலிருந்து அவங்க கேட்டது கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஏங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் குர்ஆனுக்கு விளக்க சொல்றதை நான் கேட்டா அவன் அதற்கு மாற்று பொருள் கூறும்போது அதை தஹ்ரீஃப் செய்து அதை திரித்து கூறும்போது அது என்னுடைய உள்ளத்திலே விழுந்து விட்டால், ஒரு தீ கங்கு பற்றுதுன்னு வச்சுக்கோங்க, அது சுடாம எரிக்காம ஏதாவது அதனுடைய அசரை ஏற்படுத்தாம இருக்குமா? அதை விட மோசமானது பிதஅத்தை கேட்பது. அப்ப முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிப்பட்டவரே பேசல. நமக்கு இன்னும் குர்ஆனே முழுதா மனப்பாடம் இல்லை, அல்லது மனப்பாடமா இருந்தாலும் பாதி மறந்து போயிடுது, அல்லது விளங்கம் தெரிய மாட்டேங்குது, அல்லது எந்த ஆயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல. நீ என்கிட்ட வாதத்துக்கு வாடா, நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். வஇதா சமிஅத் அர்ரஜுல் யகூல் இன்னா நஹ்னு நுஅஸ்ஸிமுல்லாஹ் இதா சமிஅ ஆசார ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فعلم انه الجهمي يريد ان يرد اثر رسول الله صلى الله عليه وسلم ويرفعه بهذه الكلمه وهو يزعم انه يعظم الله وينزهه اذا سمع حديث الرؤيه وحديث النزول وغيره افليس قد رد اثر رسول الله صلى الله عليه وسلم اذ قال انا نحن نعظم الله اي ينزل من موضع الى موضع فقد زعم انه اعلم بالله من غيره فاحذر هؤلاء فان جمهور الناس من السوقه وغيرهم على هذه الحال وحذر الناس منهم. فإذا ورتر சொல்றாரு வாங்க வாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே கண்ணியப்படுத்துகிறோம் என்று கூறுகிறார். எப்ப ஹதீஸுகளை பத்தி பேசப்பட்டால், ஹதீஸுகள் அறிவிக்கப்படும் போது அவர்கள் இப்படி சொன்னால் நீ அவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்று புரிந்து கொள். அவங்க காலத்தில் நடந்த அந்த ஃபித்னா நம்ம காலத்திலும் எப்படி நடக்கிறது என்பதை அடுத்த வரியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன, 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அத்தனை சஹாபாக்களிடத்திலும் தாபியங்களிடத்திலும் நம்பிக்கையாக இருந்த ஒன்று. மூமின்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்ப்பார்கள். சரியா? அதுபோன்று அல்லாஹு தஆலா இரவின் மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும் போது வானத்தில் முதல் வானத்திற்கு இறங்குகிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டா அது எப்படிங்க குர்ஆனோடு மோதுதுங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது அரசுக்கு மேல இருக்கேன்னு சொல்லி அப்ப அல்லா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கிறானா? அப்பட்ட அல்லா என்ன மனுஷனா? என்றெல்லாம் யார் பேசுகிறார்களோ புரிந்து கொள், அவன் அல்லாவை மகிமைப்படுத்தவில்லை, மாறாக ஹதீஸை மறுத்து விட்டான், ஹதீஸை ஒதுக்கி விட்டான். அவன் விஷயத்திலே மக்களுக்கு எச்சரிக்கையை உண்டு பண்ணு. புரிஞ்சா? இன்னைக்கு இருக்கா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ் நுசூல, அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்ற ஹதீஸ பேசும்போது முதல்ல எப்படி சொல்றாங்க, அதாவது இந்த அதாவது பேச ஆரம்பிச்சாலே கொஞ்சம் உஷாராயிருங்க, ஏதோ ஒன்னு உளர போறாண்டா முட்டாப்பைய அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இத நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாதுமா? அதாவது அந்த காலத்துல அறிவியல் தெரியாம இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்கம்மா, மக்கள் எல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டாங்கம்மா, இந்த காலத்துல நம்ம இதை சொன்னா மார்க்கத்தையே மறுத்துருவாங்கம்மா. ஏன்னா அந்த காலத்துல உலகத்துல பகல் தான், எல்லா இடத்துலயும் பகல் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாதுமா, உலகத்துல பகல் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஒரு இடத்துல இரவு, அப்படியே இரவா மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குமா? அப்ப அல்லாஹ்வுடைய முதல் வானத்துல இரவனுடைய மூன்றாவது பகுதியில இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அடுத்த காலி பிரிண்டு அல்லாஹ் மொத்தமா முதல் வானத்துலதான் இருக்கிறாங்க ஆகி போயிடும். அதனால இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம், அதிசயங்களாக இருந்தாலும் முத்தவாத்திர்களாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோமா? அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்து போயிட்டு போது இவர் இறக்கம் காட்டாராம். எப்படி இவர் ஹதீஸ்பர், அதாவது இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் என்றால் ஏற்றுதான் ஆகணும் என்று சொன்னா, அதை எப்படி ஏற்றுக்கணும்னு சொன்னா, அதாவது நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம்ல, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அப்ப அதான் என்ன சொல்றா, தொழுவதுக்கு நேரத்தில் வருதுங்கிறான், அஞ்சு வேலை உனக்கு தொழுகிறமா இல்லையா, அந்த மாதிரிமா அல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறான், ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம துஆவை கேட்கிறான். அதுதான் இந்த இறைவனுடைய மூன்றாவது ஒரு பகுதி. அதுதான் இப்படி அதிசயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் பிஸியா இருக்கிறதுனால நம்ம மற்ற நேரத்தில் கேட்கிற துஆலாம் மிஸ் ஆயிடுது, அதனாலதான் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் வெறும் துஆவை மட்டும் கேட்கிறான். இன்னும் தூரத்துக்கு போது விமர்சனம் என்ன பாருங்க, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிட்டு விட்டார்கள், அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிட்டு விட்டார்கள், அவருடைய சிபத்தில இவர்களுக்கு புரிந்ததை ஏற்றார்கள், இவர்களால் புரிய முடியாததை மறுத்து விட்டார்கள். அப்ப உன்னுடைய குறுகிய அறிவால அல்லாஹ்வை முழுமையா புரியணும் நீ நம்புற, புரியணும் நீ நினைக்கிற. அல்லாஹ் என்ன சொல்றா, வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, என் அறிவிலே எதையும் நீங்கள் சூழ முடியாது. நான் நாடியதை தவிர சூழ முடியாதுன்னு என்ன அர்த்தம், தமிழ் அகராதியிலே போய் பாருங்க, ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்வது. சாதாரண துன்யாலேயே இருக்கிற மண்ணையே இன்னும் முழுசான பாரிய முடியல, உன் விரலைய உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த விரலைய இன்னும் நீ முழுசா அறிய முடியல. அரசுக்கு மேல் உயர்ந்துள்ள அந்த மகா பரிசுத்தமானவனான அல்லாஹ்வை உன்னுடைய குறுகிய அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். அதை மண்ண பாதுகாப்பான. وَإِذَا سَأَلَكَ الرَّجُلُ عَنْ مَسْأَلَةٍ فِي هَذَا الْبَابِ وَهُوَ مُسْتَرْشِدٌ فَكَلِّمْهُ وَأَرْشِدْهُ. இப்போ ஒருவர் உண்மையிலேயே தெளிவு வேண்டும் என்பதற்காக, விளக்கம் கேட்பதற்காக, தெளிவான அறிவோடு உன்னிடத்தில் விளக்கம் கேட்டு வந்தால், அதாவது இன்னசென்ட், அவருக்கு புரியல இந்த ஹதீஸை எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டு வந்தால், அவரிடத்தில் பேசி நீ அவருக்கு வழிகாட்டு. وَإِذَا جَاءَكَ يُنَاوِرُكَ தர்க்கம் செய்ய விவாதிக்க வந்தாய், ஏனென்றால் எப்ப நீ விவாதம் செய்ய போறியோ அப்ப அங்க என்னென்ன ஏற்படுது என்றால், விவாதம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டா என்னென்ன ஏற்படும், முதல்ல தர்க்கம் பண்ண ஆரம்பிப்ப, சரியா, அடுத்து ஆதாரத்தை விட்டுட்டு லாஜிக் பேச ஆரம்பிப்ப, மூணாவது அவனை விட நம்ம மேல போடும் நினைப்ப, நான்காவது அவன் சத்தியமே சொன்னாலும் அவனை மறுக்கணுங்கிற நடைபாட்டுக்கு வந்துடுவேன், அஞ்சாவது அவன் உன்னை விட ஜெயிக்கிற மாதிரி உன் வாயை அடைக்கிற மாதிரி வந்துட்டா அவன் மேல புரோதமும் பொறாமையும் கருவமும் உனக்கு கூடி போயிடும். இந்த அஞ்சுமே மார்க்கத்தில் அறவே இடம் இல்லாத ஒன்று. அது மட்டுமல்ல, இது சத்திய பாதையை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய ஒன்றாகும். நம்முடைய உலமாக்கள், நம்முடைய அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், நம்முடைய கல்வி உள்ளவர்கள் எவரின் சார்பாக எவரிடத்திலிருந்தும் நமக்கு இப்படி ஒரு செய்தி கிடைக்கவில்லை. அசத்தியவாதிகளிடத்திலே சென்று அவர்கள் தர்க்கம் செய்தார்கள், முஜாதலா செய்தார்கள், முனாதலா செய்தார்கள் என்று. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சா சரி, புரியலனா புரிய முயற்சி பண்ணுங்க. அல் ஹகீம் லா யுமாரி வலா யுதாரி. ஞானவான், தர்க்கத்திற்கும் செல்ல மாட்டான், விவாதத்திற்கும் செல்ல மாட்டான், குதர்க்கமும் பேச மாட்டான். ஹிக்மதஹு யன்ஷுருஹா, தன் ஞானத்தை மக்களிடத்திலே சொல்வான். இன் குபிலத் ஹமிதல்லா, ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான். வயின் ருத்தத் ஹமிதல்லா, மறுக்கப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு புகழ், அல்லாஹ் நாடியவர்களை ஏற்க வைப்பான், நாடியவர்களை மறுக்க வைப்பான். புரிஞ்சுச்சா? ஏத்துக்கிட்டா பாத்தீங்களா, என்னுடைய அறிவால எப்படி நான் ஏத்துக்க வச்சேன் பாத்தீங்களா? வஜாரஜு இலல் ஹசனி, யார் இந்த அல் ஹசன், இந்த அல் ஹசன் என்பது யாரு? ஃபகால அனகுனாவிருக்க ஃபித்தீன், ஹசன் பஸ்ரிட்ட வந்து வாங்க விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹசன் பஸ்ரிட்ட வந்து அனகுனாவிருக்க ஃபித்தீன், நான் உங்கள்கிட்ட மார்க் விஷயத்துல விவாதம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்கியூ பண்ண விரும்புறேன், பேசணும் உங்கள்ட்ட, கொஞ்சம் பேசணும் சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொன்னாங்க பேசணும் வர்றவன் தெளிவு கேட்டு வந்தா உட்காந்து சொல்லு, குதர்க்கம் பண்ணணும் வர்றான்னு சொன்னா வேணாப்பா விட்டுருப்பா, அவ்வளவு விட்டுருப்பா. அது இப்ப ஹசன் பசரிக்க வர்றாரு ஒருத்தர் வந்து, ஐ வாண்ட் டு ஆர்கியூ, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஸ்? சரி. அப்ப ஹசன் பசரி சொல்றாங்க, அண்ணன் அண்ணக்கது அரசு தீனி, என் மார்க்கம் என்னங்கறத நான் கற்றுக்கிட்டேன், என் மார்க்கம் என்ன என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டு விட்டேன். உன் மார்க்கம் உன்னை விட்டு தவறி இருந்தால், உன் மார்க்கம் உன்னை விட்டு தவறி இருந்தால், அதாவது மார்க்கத்துக்கு தெரியாம இருந்தா, அது எங்க இருக்குது தேடி முதல்ல கற்றுக்கொள்ளுப்பா. என்ன, நான் மார்க்கம் என்னங்கிறத நான் படிச்சு வச்சிருக்கிறேன். உனக்கு உன் மார்க்கம் தவறு இருந்தால், அதை நீ மிஸ் பண்ணிருந்தீன்னு சொன்னா, அதை போய் தேடி எடுத்துக்கப்பா எங்க கிடைக்குதுன்னு சொல்லி பாத்துக்க. பதில் வசமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமன் அலா பாபி ஹுஜ்ரத்திஹி يقول احدهم الم يقل الله كذا ويقول الاخر الم يقل الله كذا فخرج مغضبا فقال بهذا امرتكم ام بهذا بعثت اليكم ان تضربوا كتاب الله بعضه ببعض فنهاهم عن الجدال رب سيحان حديث نبي صلى الله عليه وسلم அவர்கள் அறையில் இருந்தபோது அங்கே அவர்களுடைய அறை வாசலிலே சிலர் பேசுகிறார்கள். ஒருத்தர் கூறுகிறார், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி அப்படி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டுட்டு ஒருத்தர், அல்லாஹ் இப்படி இப்படின்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இவர் ஒரு வசனத்தை கொண்டு வர்றாரு, அதுக்கு அவர் ஒரு வசனத்தை வச்சு மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. வெளியேறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அறையில் இருந்து கோபப்பட்டவர்களாக கேட்டார்கள், இதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனா, இதை செய்யும்படித்தான் நான் உங்களை எழுதினேனா, அல்லது இதைத்தான் நான் இதை கொண்டுதான் உங்களிடத்தில் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேனா, இதை நபியாக அனுப்பப்பட்டது இப்படித்தான் அனுப்பப்பட்டதா, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா. அல்லாஹ்வின் வேதத்தில் ஒன்றை ஒன்றோடு மோத விடுவதற்கு, அல்லாஹ்வின் வேதத்தில் ஒன்றை வைத்து ஒன்றொன்றை மறுப்பதற்கு, இதுக்காக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபியாக, இதையா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தர்க்கம் செய்யாதீர்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னா, சூரா அஷ்ஷூரா 42-35, வயானம் அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தினா மா லஹும் மின் மஹீஸ், நம் அத்தாட்சிகளிலே நம் வசனங்களிலே யார் தர்க்கம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு எந்த தப்பிக்கும் இடமும் கிடையாது. சரியா? யார் நம் இன்னல்லதீன யுஹிதுன ஃபீ ஆயாத்தினா லா யக்ஃபூன அலைனா அஃமன் யுல்கா ஃபின் நார் கைரு நம்மை யாத்தி ஆமின யௌமல் கியாமா, யார் நம்முடைய வசனங்களிலே திருத்தி பேசுகிறானோ அவர்கள் நம்மிலே நம்மை விட்டு மறைந்து விட முடியாது. நரகத்திலே போடப்படுபவன் சிறந்தவனா, அல்லது மறுமையில் பாதுகாப்பு பெற்றவனாக வருபவன் சிறந்தவனா? சூரா ஹாஃப் 40ல 4வது வசனம் மா யுஜாதிலு ஃபீ ஆயாதில்லாஹி வமா யுஜாதிலு ஃபுத்தமனி மா யுஜாதிலு ஃபீ ஆயாதில்லாஹி இல்லல் லதீன கஃபரூ அல்லாஹ்வின் வசனங்களிலே நிராகரித்தவர்களை தவிர வேறு யாரும் விவாதம் செய்ய மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ்வின் வசனங்களிலே அப்ப மத்த தீனி கொள்ளுவோம் தீனிலே யாரும் விவாதம் செய்வான் இல்ல லதீன கஃபரூ ஃபலா யக்ருருக தக்லபுஹும் ஃபில் பிலாத் அவர்கள் இந்த பூமியிலே சுற்றி திரிவது அவர்கள் இந்த பூமியில என்ஜாய் செய்வது நபியே உங்களை ஏமாற்றத்திலே அழுத்திவிட வேண்டாம். சூரா காஃபிர் 40ல் நாலு ஞாபகம் அப்ப இமாம் ஹசன் பஸ்ரி சொல்கின்றார்கள் ஞானவான் அவன் தர்க்கத்திற்கு போக மாட்டான் சண்டை செய்ய மாட்டான் அவனுடைய ஞானத்தை மக்களுக்கு பரப்புவான் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அல்ஹம்துலில்லா. அடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாதராக இருப்பவர்களாக இருந்தார்கள். மாலிக் இப்னு அனஸ் அவர்களுக்கு மேல் உள்ளவர்களும் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களும் இன்று நாள் வரை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய பேச்சு மிக மகத்தானது மிக பெரியது. மா இதாதில் ஃபி ஆயாதில்லாஹி இல்லல் லதீன கஃபரூ அல்லாஹ்வுடைய வசனங்களிலே மறுப்பவர்களை தவிர வேறு யாரும் தர்க்கம் செய்ய மாட்டார்கள். وسأل رجل عمر بن الخطاب من صفات نشطا فقال لو كنت محلوطا لضربت عنقك وقال النبي صلى الله عليه وسلم المؤمن لا يماري ولا أشفع للمماري يوم القيامة وذر المراء لقلة خيره. كنت نقول ما كيف نقول هذا سموه யாரிடத்திலே வருகிறார் ஒருவர் உமர் இப்னுல் கத்தாப் இடத்திலே வருகிறார் வந்து கேட்கிறாரு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே வன்னாசிபாதி நஷ்டம் வன்னாசியாசி ஹர்தா வன்னாசிபாதி நஷ்டான் அல்லாஹ் சொல்றானே அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கிறவர் யாரு அரபி புரியுதா. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் கேட்கிற அந்த ஸ்லாங்ல இவன் என்ன நோக்கத்துல கேட்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க நீ மொட்டை அடித்தவனாக இருந்திருந்தால் உன் கழுத்தை நான் வெட்டியிருப்பேன் அப்படின்னு புரியல. இந்த ஹாரிஜியாக்கள் என்று ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹி சொன்னாங்க பாருங்க அவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் அவர்கள் மொட்டை அடித்திருப்பார்கள். ஏன் மொட்டை அடித்தாங்க அவங்க ஜனாபத்துடைய குளிப்பை பெர்ஃபெக்டா குளிக்கணுமா முடி இருந்தா ஏதாவது முடி நனையாம மிஸ் ஆயிடும் அதனால மொட்டை அடித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு தீன பின்பத்தல் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அடையாளங்களை சொல்லும் போது இதெல்லாம் சொன்னாங்க. அப்ப அது சும்மா சொன்னாங்க ரசூல் சொன்ன அடையாளத்துல ஒரு அடையாளம் இல்லை உன்ட்ட என்ன அதனால நீ தப்பிச்ச ஏன்னா நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அந்த ஹாரிஜாக்களுடைய அடையாளங்களை சொல்லிட்டு நான் அவர்களை பெற்றுக் கொண்டால் என் வாழ்நாள்ல நான் அவர்களை கொல்லுவேன் என்று சொன்னார்கள். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவன் கேட்டு வந்ததுக்கு விளக்கம் கொடுத்து அவனை திருப்திப்படுத்த நினைப்போம் என்றெல்லாம் முயற்சி செய்யவில்லை. அதே போல இன்னொரு சொல்லல வேற ஒரு இடத்துல சம்பவம் பதியப்பட்டிருக்கு தப்சீர்கள். ஒருத்தர் அங்கிருந்து வர்றாரு எந்திரிச்சு உமரே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க பல்யம்பூர் இன்சானு இலா ஸாமிஹி அன்னா ஸபபல் மா ஸம்பா ஸும்மா ஷஃபா ஷஃபக்கல் அம்ப ஷஃபா ஃபம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபா வ கதுபன் வ ஸைதூன வ நக்லா வ ஹதாயிக குல்பா வ ஃபாக்கிஹதன் வ அம்பா எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த அப்பானா என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி உள்ளதுக்காக தெரிஞ்சா தெரிஞ்சு தெரிஞ்சு இதுக்கு தெரியலன்னா ஒண்ணு தப்பு கிடையாது போ அல்லாஹ் ஒன்னு அப்பன்னு சொல்லி இருக்கிறான் அது பூமியில இருந்து முளைக்கு வந்து விளங்கிக்கிட்டா போதும் போ முடிஞ்சு போச்சு. இது என்ன இவருக்கு எது பிடிக்கலையோ அல்லது விளங்கலையோ அதை வச்சு ஏதாவது ஒண்ணு இங்கெல்லாம் பதில் பேசுறதுக்கு வேலை கிடையாது சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்வது சொல்லப்பட்டது முன்னாடியே சொல்லிட்டோம். அப்ப தீன் என்ன எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொன்னா நல்ல எண்ணத்துல கேள்வி தெளிவு அடைகிறது கேளு, புரியணும்னு கேளு, ஈமான் அதிகரிக்கிறது கேளு. இங்க கேக்குறது எதுக்கு? புதர்க்கம் பண்ணணும், நிராகரிக்கணும், குழப்பம்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சா அவ்வளவு. அடுத்து அப்ப வண்ணாசி பாக்கு மிஸ்டருக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அதான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அது வந்து பயந்துகிட்டு யாரும் சொல்லாம இருக்கு. ஒன்னாசி ஆட்சி கருத்தன் உயிரை கடுமையாக பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக காசிர்களுடைய உயிரை மலக்குகள் ரொம்ப கடுமையா பிடுங்குறாங்க. ஒன்னாசி சுவாசி நஷ்டன் மூமின்களுடைய உயிரை ரொம்ப மென்மையாக வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர் தர்க்கம் செய்ய மாட்டார், அல் மூமின் லா யுமாரி, இறை நம்பிக்கையாளர் தர்க்கம் செய்ய மாட்டார். மறுமை நாளில் தர்க்கம் செய்பவனுக்கு, புதர்க்கம் பேசுபவனுக்கு நான் சிபாரிசும் செய்ய மாட்டேன். நீங்கள் தர்க்கம் செய்வதை விட்டுவிடுங்கள், அதில் நன்மை மிக குறைவாக இருக்கிறது. சரியா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ولا يحل لرجل ان يقول فلان صاحب سنه حتى يعلم انه قد اجتمع فيه خصال السنه ولا يقال له صاحب سنه حتى تجتمع فيه السنه كلها. قال عبد الله بن المبارك اصل اثنين وسبعين هوى اربعه اهواء فمن هذه الاربعه الأهواء تشعبت الاثنان وسبعون هوا القدرية والمرجية والشيعة والخوارج فمن قدم أبا بكر وعمر عثمان وعليا على أصحاب رسول الله صلى الله عليه وسلم ولم يتكلم في الباقين إلا بخير ودعا لهم فقد خرج من التشيع أوله وآخره ومن قال الإيمان قول وعمل يزيد وينقص فقد خرج من الإرجاء أوله وآخره ومن قال الصلاة خلف كل بر وفاجر والجهاد مع كل خليفة ولم ير الخروج على السلطان بالسيف ودعا لهم بالصلاح فقد خرج من قول الخوارج أوله وآخره ومن قال المقادير كلها من الله عز وجل خيرها وشرها يضل من يشاء ويهدي من يشاء فقد خرج من قول القدرية أوله وآخره وهو صاحب سنة. فبارنا நீங்க யாரு யாரையும் பத்தி அவர் அகலு சொன்னாங்க அவர் தான் பக்க அகலு சொல்லாதீங்க எதுவரை என்றால் புரியுதா? அவரை சுண்ணா உடையவர், சுண்ணாவின் பண்புகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது என்று தெளிவாக தெரியும் வரை. சரியா? பேப்பரை வச்சு முடிவு பண்ண சொல்லல, என்ன திரும்ப நாங்க போயிடுவோம், என்கிட்ட பேப்பர் இருக்கு, நான் தாங்க பெர்ஃபெக்ட். நீங்க இந்த பாருங்க, நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், அங்கே இருந்து வந்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐயா ஐஎஸ்ஐ முத்துறையோட வந்திருக்கிறேன். இதெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்க பாக்கெட்ல, நாளைக்கு கபர்ல போய் இதே காட்ட முடியும். நாளைக்கு கபர்ல போய் முன்கர் நகீர் யூனோ ஹூ ஐ அம் ஐ, இங்க வந்திருக்கேன் பத்தியா, அந்த பார் சும்மா பேசிட்டு இருக்காத, நம்மள்ட எல்லாம் கேள்வி இருக்காத. நாளைக்கு அல்லா கேட்கும் போது அல்லா அந்த பார் என்ன கொண்டு வந்திருக்கேன் பத்தியா, அதையா காட்ட முடியும், படாதுன்ற உன் அமல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, உன் ஏட்டுல என்ன எழுதப்பட்டிருக்க அது பேசும்டா. இங்க இக்ரா கிதாபக கபாதி நப்சி கல்யமா அலைக அஜிபா, இதை எடுத்து நீ பேசாத, உன் கழுத்துல மாட்ட புத்தகத்தை எடுத்து பேச அப்படிமா. அல்லா என்ன பண்றான் புரியுதா? சுன்னத்தின் குணங்கள் எல்லாம் ஒன்று சேருகிறவரை ஒருவரை சுன்னாவாதி என்று சொல்ல முடியாது. முழுமையாக சுன்னத் அவரிடத்தில் இருக்க வேண்டும். புரிஞ்சா? இப்ப அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கல்விமானின் வார்த்தையை நமக்கு இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள். இவங்க எல்லாம் யார்? அப்துல்லாஹி இப்னு முபாரக் எல்லாம் அஹ்லு சுன்னாவுடைய இமாம். ஹதீஸ் மாஷாஅல்லாஹ், அவ்வளவு பின்பற்றி மக்களுக்கு தக்வாவையும் ஈமானையும் கூறிய தங்கள் வாழ்நாளை கழித்தவர்கள். இவங்களை பத்தி நிறைய வரலாறு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வரலாறு. சரி, இந்த உம்மத்து 73 பிரியும், அதுல 72 எங்க போயிடும், ஒண்ணு எங்க போவோம், இந்த 72 வழிகேடு இருக்கு பாத்தீங்களா இல்லையா, இந்த மொத்த 72 வழிகேட்டுக்கு 4 அடிப்படை. இந்த மொத்த 72 வழிகேட்டுதான் 4 அடிப்படை. இந்த 72 கூட்டமும் 4 கூட்டத்துல ஒரு கூட்டமா இருக்கும், புரிஞ்சா? 72 கூட்டமும் இந்த 4 கூட்டத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. எப்படி ஒரு யூனிவர்சிட்டினா பல டிபார்ட்மெண்ட் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இந்த 72 டிபார்ட்மெண்ட்டும் 4 மெயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அந்த மெயின் டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொன்னா, கதரியா, விதியை மறுப்பவர்கள், முர்ஜியா, வாயால ஈமான் கொண்டன்னு சொன்னா போதும் அமல் செய்யாட்டியும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றவங்க, ஷியா, ஹஜ்ரத் அலியை ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னுரிமைப்படுத்தி ரசூலுல்லாஹி சஹாபாக்களையும் பின்னுக்கு தள்ளுபவர்கள், ஆட்சியாளர்களுக்கு எதிராக சத்தியத்தை நாங்கள் சத்தியத்தை பரப்புகிறோம், நன்மையை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம் என்ற பெயரிலே ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாழ் சூக்குபவர்கள், கிளர்ச்சி உண்டு பண்ணுபவர், கிளர்ச்சிக்கார கலகக்காரர்கள், சரியா? இந்த 4 கூட்டம் எங்கெங்க வழிகேடு இருக்குதோ, யார் யார்கிட்ட வழிகேடு இருக்குதோ, இந்த 4ல ஒண்ணு அவர் இருப்பார், சரியா? இப்ப சொல்றாங்க பாருங்க, அழகா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டேன். அபூபக்கருக்கும் உமருக்கும் முன்னுரிமை கொடுத்து, உஸ்மானுக்கும் அலிக்கும் முன்னுரிமை கொடுத்து, ஏனைய சஹாபாக்களை விட, சரியா? பிறகு மற்ற நபி தோழர்களை பற்றி அழகிய முறையில் அன்றி வேறு முறையில் பேசவில்லை, புரியுதா? அபூபக்கர் உமர் செகண்ட், உஸ்மான் அலின்னு அழகா அவங்களுடைய கண்ணியத்தை சொல்லிட்டு, மத்த எல்லா சகாபாக்களும் நல்லவர்கள் தான், அவர்களையும் நாம் அங்கீகரிக்கிறோம் பேசுகிறோம் என்று யார் பேசினாரோ, அவர்களுக்காக துவா செய்தாரோ, அவர் ஷியாக்களின் கொள்கையை விட்டு தப்பித்து விடுவார், ஷியாக்களின் அனைத்து விதமான கொள்கையை விட்டும் தப்பித்து விடுவார். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையா? அசுக்கம் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். சரி, என்ன அடுத்து? யார் ஒருவர் ஈமான் என்பது சொல்லும் செயலும் சேர்ந்தது, புரிஞ்சா? ஈமான் என்பது வெறும் சொன்னா மட்டும் பாருங்க கபுத்தான் அடங்க பண்ணிடுவோம்னா முடியாதுங்க, சொல்லாம, புரியுதா? ஈமான் என்பது சொல்லும் இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் அல்ல இல்லல்லதி நாமனும் வாழ்ந்து சாலிஹாத், இல்லல்லதி நாமனும் வாழ்ந்து சாலிஹாத். ஈமான் என்பது சொல்லும் செயலும், ஈமான் என்பது சொல்லும் செயலும், அது ஏறிக்கொண்டே செல்லும் அல்லது இறங்கிக்கொண்டே இருக்கும். எப்ப அந்த ஈமான் பாதுகாக்கப்பட்டு அமிர்தம் செய்தால் டிகிரி கூடிக்கிட்டே போவோம், விட்டுக்கிட்டு இருந்தா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கடைசியில காணா போனாலும் போயிடும். இவர் முர்ஜியாக்களின் கூட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார், அந்த வழிகட்ட கூட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். இந்த முர்ஜியா கூட்டத்தில் இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான இந்த சூஃபி தரிக்காக்கள் உள்ளவங்க. ஏன் நீங்க முதல்ல அமல் செய்யுங்க, நிறைய விக்கிரம் செய்யுங்க, நிறைய சொல்லுங்க, எல்லாம் விவாதம் பண்ணுங்க, அப்படியே சரீகத்திலிருந்து தரிக்கத்துக்கு வருவீங்க, தரிக்கத்திலிருந்து மாரிபத்துக்கு போவீங்க, மாரிபத்திலிருந்து ஹக்கீகத்துக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் தொழுவு வேணும், அதுக்கப்புறம் தொழுவு வேணும், அப்புறம் இன்னும் கூட கூட, அதுக்கப்புறம் நீங்க எது எந்த தப்பு பண்ணாலும் சரி நீங்க டைரக்டா சொத்தந்தான், உங்களுக்கு என்ன ஹராம் பண்ணாலும் சரி அதை பத்தி கேள்வி கணக்கே கிடையாது. அப்புறம் இன்னும் அதுல கொஞ்சம் அதுலயே ஹக்கீகத்திலேயே இன்னும் கொஞ்சம் ஹக்கீகத்துக்கு போனவங்க நீங்க அப்படியே அல்லாவா போயிடுவீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ஆனால் ஹக்கு சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? நான் தான் அல்லாஹ்னு சொன்னா கூட தப்பே கிடையாது. அடுத்து, யார் இமாம் தொழ வைப்பவர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அவர் பின்னால் நாங்கள் சொல்லுவோம், சரியா? முஸ்லிம்களின் மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ண மாட்டோம் என்று கூறுவதோடு அந்த மன்னர்களின் நன்மைக்காக அவர்கள் திருந்துவதற்காக துவா செய்கிறாரோ அவர் ஹாரிஜியாக்களின் கூற்றை விட்டு வெளியேறிவிட்டார். இங்கே நல்லவர் கெட்டவர் என்றால் செயலில் உள்ள விஷயம். ஒரு இமாம் பல தரம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பயன், பாருங்க நம்ம ஊர்ல ஒரு இமாம் உதாரணத்துக்கு சொல்றேன், சினிமாவுக்கு போனாருன்னு தெரிஞ்சு ஊர்ல வச்சுப்பாங்களா, உடனே என்ன செஞ்சிருவாங்க, அது ஒரு பாவம் பெரும்பாவும் அங்க போறது தப்புங்கிறது சந்தேகம் இல்லை, உடனே அவரை வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா அதே இமாம் பக்கத்தில் தர்கால போய் உட்கார்ந்து பூஜை போட்டு உட்கார்ந்துருந்தா அவருக்கு தலையில வச்சுப்பாங்க. சரியா? ஆயிரம் முறை சினிமா கொட்டகைக்கு செல்வதை விட ஒரு முறை தர்கால உட்கார்ந்து பூஜை போடுறது மோசமானது. இப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னது யார் பின்னாடி? இந்த தர்கால உட்கார்ந்து பூஜை போடுறாரு பாருங்க இமாம். இவர் எவ்வளவுதான் அழகா கிராத்து ஓதி தொட வச்சாலும் சரி, இவருக்கு பின்னாடி சொல்லுவாரு. ஆயிரம் முறை சினிமா கொட்டைக்கு போனாலும் சரி, அவன் ஒழுங்கா சுண்ணத்துடையவனாக இருந்தா, முரண்பாடான கொள்கை சிறுக்கு குப்பூர் இல்லாதவனா இருந்தா அவன் பின்னாடி சொல்லுவது அவன் பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன். புரியுதா? அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா இந்த சிறுக்கு குப்பூர் இருக்குதா, அது இருக்கும் போது அவங்க தொழுகையை முதல்ல செல்ல முடியாது. சிறுக்கு குப்பூர் இருக்கும் போது அங்க தொழுகையே கூட முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, விரண்டு விபரீதம். புரியுதா? அதாவது பெரும்பாவம் சிறுக்கும் பெரும்பாவம் தான், குஃபுரும் பெரும்பாவம் தான், ஜினாவும் பெரும்பாவம் தான். ஆனா இந்த பெரும்பாவங்கள்ல உச்ச பாவம் இது குஃபுரும் சிறுக்கு. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்ஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சிறுக்கை மன்னிக்கவே மாட்டான், அதை தவிர அனைத்தையும் மன்னித்து விடுவான். இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்புறம் யாக்கூப், யூசுப், தாவூத், சுலைமான், அய்யூப், யூனுஸ், துல்கிஃபுல், அல்லிசா, இன்னும் நூர், மூசா, ஈசா, எல்லா நபிமார்களுடைய பேரையும் அப்படியே அல்லாஹ் அல்மாயிதால எண்ணிக்கிட்டே வர்றான். எண்ணிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்றான், இவர்கள் இணை வைத்தாலும் இவர்கள் அமலெல்லாம் நாசமாகிவிடும். யார் பேர் எண்ணிக்கிட்டு வரான்? இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு நம் ஆறாவது அத்தியாயத்தில் 88வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க. எங்கிருந்து وَتِلْكَ حُجَّتُنَا آتَيْنَا إِبْرَاهِيمَ عَلَى قَوْمِهِ نَرْفَعُ دَرَجَاتٍ مَّن نَّشَاءُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ نَارَتَ إِبْرَاهِيمَ لَسَتِ إِبْرَاهِيمَ إِسْحَاقَ يَعْقُوبَ أَبْرَ كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِن قَبْلُ وَمِن ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ وَزَكَرِيَّا وَيَحْيَى وَعِيسَى وَإِلْيَاسَ كُلٌّ مِنَ الصَّالِحِينَ وَإِسْمَاعِيلَ وَالْيَسَعَ وَيُونُسَ وَلُوطًا وَكُلًّا فَضَّلْنَا عَلَى الْعَالَمِينَ وَمِنْ آبَائِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَإِخْوَانِهِمْ وَاجْتَبَيْنَاهُمْ وَهَدَيْنَاهُمْ إِلَى صِرَاطٍ مُّسْتَقِيمٍ ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُم مَّا كَانُوا يَعْمَلُونَ. இத்தனை நபிமார்கள் பேர சொல்லி இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அமல் பண்ணவங்க, நம்ம இவங்களை தேர்ந்தெடுத்தோம், இவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தோம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் குறிவிட்டது. அல்லாஹ் சொன்னா இவர்கள் இணை வைத்திருந்தாலும் இவர்கள் அமல் எல்லாம் நாசமாகி போயிருக்குங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு சிறுக்குனா அது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உங்க பறக்கத்து தான் அவங்க உள்ளதுலயே ஒரு கேடியை பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, காசு மட்டும் இருந்தா போதும், அவரு ஒரு பள்ளிவாசலுக்கு டொனேட் பண்ணிருந்தா போதும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு காசு கொடுத்திருந்தா போதும், வேற எதுவுமே இருக்காது. அவர்கிட்ட தொழுகை இருக்காது, விவாதம் இருக்காது, அதுவும் கொடுத்த காசு ஹலாலும் ஹராமா இருக்கா அதுவும் சந்தேகம் தான். ஆனா அவரை பார்த்தோம் அவளியா உங்களை மாதிரி வருமா, நீங்க இவ்வளவு பெரிய அவளியா வச்சு சிறுக்கு ரொம்ப மோசமான நிலைமை. நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வரும். இந்த உம்மத்தில் கிருஷ்ணாலு சொன்னாங்க, ஒரு கூட்டம் முஷ்ரிக்குகளோடு சேராத வரை கியாமத்தே நடக்காது. டோட்டலா முஷ்ரிக் ஆயிடுச்சு. தர்கா வழிபாடுங்கிறது என்ன, கபுரு தர்காங்கிறது என்ன, டோட்டலா முஸ்லிம்கள் என்ற பெயரிலே நடக்கின்ற சிலை வழிபாடு. அங்க நடத்துற மாதிரி இவங்களும் எல்லாமே அப்படியே திருவிழால இருந்து பூஜையில இருந்து நேர்ச்சையிலிருந்து அந்த எல்லாமே எடுத்து பாருங்க அப்படியே. யார் ஒருவன் அரசர்களுக்கு எதிராக வாழ்த்துக்கவில்லை, அரசர்கள்னா முஸ்லீம்களுடைய இமாமுக்கு எதிராக, புரியுதுன்னா அப்ப காஃபி நாட்டில் வாழும்போது வாழ்த்துக்கலாமான்னு கேட்டாருங்க. அவர் காரியாக்களின் சொல்லை விட்டு வெளியேறி விடுவான். ஒமன் பால், அடுத்து யார், எல்லாமே அல்லாவின் விதியை கொண்டுதான் நடக்கிறது, நன்மையும் தீமையும் அல்லாவின் விதியின் படிதான், நாடியவரை அல்லா வழிகெடுக்கிறான், நாடியவரை அல்லா நேர்வழிப்படுத்துகிறான் என்று கூறுகிறானோ அவன் கதரியாக்களின் பேச்சை விட்டு வெளியேறி விட்டான். சரியா? இவன் தான் சுன்னத்தை உடையவன். யார் சுன்னத்தை உடையவன்? இவர் அல்ல, யார் இந்த பண்புகளை உடையவர், இந்த ஈமான் இருக்குதான் அவர் சுண்ணத்தை. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد بارك الله